ذلك أدنى أن يعرفن فلا يؤذين وكان الله غفورا رحيما. وقال رسول الله صلى الله عليه وسلم صنفان من أهل النار لم أرهما قوم معهم سيئات كأذناب البقر يضربون بها الناس ونساء كاسيات عاريات مائلات مميلات رؤوسهن كأسنمة البخت المائلة لا يدخلن الجنة ولا يجدن ريحها كما قال عليه الصلاة والسلام. சங்கைக்குரிய கண்ணியத்திற்குரிய மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுடைய வழிகாட்டுதலுக்காக உலகத்தில் எண்ணற்ற ரசூல்மார்களையும் நபிமார்களையும் அனுப்பி வைத்து அவர்களுடைய வழிகாட்டுதலுக்கு தோதுவாக வேதங்களையும் சுஹ்ஃபுகளையும் அவ்வப்போது அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி வைத்துக் கொண்டிருந்தான். மனிதர்கள் தவறு செய்யக்கூடிய வேலைகளில், குற்றங்களை புரியக்கூடிய வேலையில், அல்லது அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரக்கூடிய வேலையில் அவர்கள் நபிமார்களை அணுகுவார்கள். நபிமார்கள் அவர்களுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கற்றுக் கொடுத்ததிலிருந்து நபிமார்கள் மனிதர்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். ஆக நபிமார்களுக்கு தர்பியத் கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ், மனிதர்களுக்கு தர்பியத் கொடுக்கக்கூடியவர்கள் நபிமார்கள். மனிதர்கள் தங்களுக்கு தெரிந்த விடயங்களை தங்களுடைய பெண்மணிகளுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். ஆக பெண்களுக்கு தர்பியத் கொடுக்கக்கூடியவர்கள் ஆண்கள், குழந்தைகளுக்கு தர்பியத் செய்யக்கூடியவர்கள் பெண்கள். இப்படியே நாம் இதை பார்த்தோம் என்றால், குழந்தைகளுக்கு பெண்கள் தர்பியத் செய்வார்கள், பெண்களுக்கு ஆண்கள் தர்பியத் செய்வார்கள், ஆண்களுக்கு நபிமார்கள் தர்பியத் செய்வார்கள், நபிமார்களுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தர்பியத் செய்வான். தர்பியத் என்றால் அவர்கள் எந்த முறையில வாழணும் அவர்களுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வழிகாட்டுவான். நபிமார்களுக்கும் வலிமார்களுக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம் என்ன? நபிமார்கள் ஏதாவது தவறு செய்தால் உடனடியாக அல்லாஹ் அதை திருத்தி கொடுத்து விடுவான். வலிமார்களால் தவறு செய்தால் அது அல்லாஹுடைய புறத்திலிருந்து திருத்தம் ஏற்படாது. வலிமார்களால் தவறு செய்தால் அது அவர்கள் திருத்தோனும் அல்லது வேற யாராவது திருத்தோனும், நபிமார்களின் மூலமாக ஏதாவது தவறு நடந்துவிட்டது என்றால் உடனடியாக அல்லாஹ் அதை திருத்தி கொடுப்பான். ஆனால் நபிமார்களுடைய விடயத்தில் வருது, அவர்கள் பாவம் செய்ய முடியாது, அவர்கள் தவறு செய்ய முடியாது. ஆனால் தவறு போன்ற ஒன்று, பாவம் போன்ற ஒன்று நடந்துவிட்டது என்றால் உடனடியாக அல்லாஹ் அதை சுட்டி காட்டி விடுவான், அதை நபி அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து விடுவான். குர்ஆனில் அல்லாஹ் கூறுகின்றான், நீங்க அறியாத எத்தனையோ விடயங்களை நாம் உங்களுக்கு கற்றுத் தந்ததாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான். நபிமார்களுக்கு பல கட்டங்கள்ல அல்லாஹ் தர்பியத் செய்திருக்கின்றான். ஒரு எக்ஸாம்பிள், உதாரணத்திற்கு நாங்க பார்க்கலாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரே நேரத்தில் 9 மனைவிமார்கள். ஒவ்வொரு நாளும் மாலை நேரத்தில் நபி அவங்க என்ன செய்வாங்க, தன்னுடைய மனைமார்களுடைய வீடுகள்ல போய் தங்கியிருந்து அவர்களோட பேசிட்டு வந்துருவாங்க அசர் தொழுகைக்கு பின்னால. பொதுவா உங்களுக்கு தெரியும், 2 மனைவி 3 மனைவி உள்ளவர்களுக்கு மத்தியில் அந்த சக்களத்து சண்டை வருவது உலகத்தில் உள்ள பழக்கம். இப்பொழுது நபி அவர்கள் ஒரு மனைவியுடைய வீட்டுல கொஞ்சம் நேரம் கூடுதலா தங்குறாங்க. 2 மனைவிமார்கள் பேசிக் கொள்றாங்க, ஒன்று ஹதரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா, மற்றது அநேகமா ஹதரத் ஜெய்னப் அல்லது ஹஃப்ஸா ரழியல்லாஹு அன்ஹுமா இருக்கலாம். இது என்ன நபி அவங்க இவர்களுடைய வீட்டுல மட்டும் அதிகமான நேரம் தங்குறாங்க, அதனால இவங்க ரெண்டு பேரும் பேசிக் கொள்றாங்க. எங்க வீட்டுக்கு நபி அவங்க முதல்ல வந்தா நான் கேட்கிறேன், நாயகமே நீங்க அங்க என்னத்தை குடிச்சீங்க, உங்களோட வாயிலிருந்து ஒரு ஜாய் நாட்டம் ஒன்று வருது என்று நான் கேட்கிறேன். மற்ற பெண்மணிட்டு அவங்க சொன்னாங்க, உங்களோட வீட்டுக்கு நபி அவர்கள் முந்தி வந்தா நீங்க கேளுங்க, என்ன நீங்க அங்க என்னத்தை குடிச்சீங்க, உங்களோட வீட்டுல ஒரு ஜாய் உங்களோட வாயால ஒரு வாசனை உண்டு வந்து கொண்டிருக்குதுன்னு சொல்லி இப்படி இரண்டு பேர்களும் பேசிக் கொண்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே மாதிரி ஒரு பெண்ணுடைய வீட்டுக்கு வந்தவுடன் அந்த ஒரு பெண்மணி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க அங்க என்னத்தை குடிச்சீங்க, என்னத்தை சாப்பிட்டீங்க, உங்களோட வாயால ஒரு வகையான வாடி வந்து கொண்டிருக்குது. நபியங்க சொன்னாங்க, நான் அப்படி பாரசூரமா இதையும் குடிக்கல, நான் என்னுடைய மனைவியுடைய வீட்டுல தேனத்தான் குடிச்சேன். சொன்னாங்க, இதுக்கு பின்னால நீங்க யார்கிட்டயும் சொல்லாதீங்க, நான் தேன் குடிக்கிறத நிப்பாட்டிடுவேன் என்று சொல்லி இப்பொழுது அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுடைய ஆயத்தை இறக்குகின்றான். யா அய்யுஹன் நபியு லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக் தப்தகி மர்தாத அஸ்வாஜிக் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் ஹலாலாக்கி தந்ததை நீங்க எப்படி ஹராமாக்குவீங்க? தேன் குடிக்கிறது அது ஹலால், நீங்க எப்படி உங்களோட மனைவிமார்கிட்ட சொல்லுவீங்க இதுக்கு பின்னால நான் தேன் குடிக்க மாட்டேன், அல்லாஹ் ஹலாலாக்கியதை உங்களுக்கு ஹராமாக்க முடியாது. தபுத்தகை மருதாத் அஸ்வாஜி, உங்களோட மனைவிமார்களுடைய பொருத்தத்தையா நீங்க விரும்புறீங்க? உங்களோட மனைவிமார்கள் உங்களை பொருந்தி கொள்ளணும்டா நீங்க விரும்புறீங்க? அல்லாஹுடைய பொருத்தத்தை விரும்புங்க, இதற்கு பின்னால் இந்த மாதிரி செய்யக்கூடாது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த கட்டத்துல தர்பியத் கொடுக்கின்றான். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, அதே மாதிரி தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த 23 வருட காலகட்டத்தில் நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு தர்பியத் கொடுத்தாங்க. யுத்தத்துல தவறு செய்யும் போது அதை சுட்டி காட்டினாங்க, பள்ளியில தவறு செய்யும் போது அதை சுட்டி காட்டினாங்க. ஒரு ஆள் வந்து தொழுகிறாரு, அவசர அவசரமா தொழுகாரு, நபி அவங்க கூப்பிட்டாங்க, இர்ஜிஅ ஃபஸல்லி ஃபின்ன கலம் துஸல்லி, நீங்க திரும்பி போய் தொழுங்க, நீங்க சரியா தொழல. அவர் இரண்டாவது தடவை வராரு, வந்து தொழுகிறாரு, திரும்பி போகக்கூடிய சாதாரணமான இருக்கலாம். ஒரு யுத்தத்தில் ஹஜ்ரத் அபூபக்கர் உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹுமா ரெண்டு பேரும் என்ன செய்றாங்க, காலையில அவங்க என்ன செய்றாங்க, அவர்களுக்கு பொதுவா ஒரு காதிம், ஒரு ஊழியர் இருந்தார். பொதுவா யுத்தத்தில் மூத்த சஹாபாக்களுக்கு இளம் சஹாபாக்கள் ஊழியம் செய்வாங்க, ஹிஜ்மத் செய்வாங்க. ஒரு தடவை ஹஜ்ரத் அபூபக்கர் உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா காலையில தன்னுடைய ஊழியர்கிட்ட சொன்னாங்க, நீங்க ஏதாவது சாப்பாடு எடுத்து கொண்டு வாங்க, நீங்க ஏதாவது சாப்பிடுறதுக்கு ஆனம் சால்னா ஏதாவது எடுத்துக்கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. இப்பொழுது அந்த ஊழியர் போய் நபியிடத்துல கேட்டாங்க, என்ன ஏதாவது ஹஜ்ரத் அபூபக்கர் உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா ரெண்டு பேரும் சாப்பிடுறதுக்கு ஏதாவது ஆனம் கறி ஏதாவது கேட்கிறாங்க. நபி அவங்க சொன்னாங்க, அபூபக்கரும் உமரும் சாப்பிட்டாங்களே, பேசி செல்லுங்க. ஏண்டா இவர் கொஞ்சம் தூங்கி கொண்டிருந்தாரு காலையில. ஹஜ்ரத் அபூபக்கர் உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா ரெண்டு பேரும் பாக்குறாங்க, தனக்கு ஊழியம் செய்யறவர் தூங்குறாரு. இத பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேரும் சொன்னாங்க, இவன் பெரிய ஒரு தூங்கு மூஞ்சியா இருக்கிறான், ஒரே தூங்கி கொண்டே இருக்கிறான் சொல்லி இவங்க ரெண்டு பேரும் சொன்னாங்க. இப்பொழுது அவர் எழும்பியவுடன் அவங்க சொன்னாங்க, போய் நபியிடத்தில் ஏதாவது கறி ஏதாவது எடுத்துட்டு வாங்க. நபி அவங்க சொன்னாங்க, ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்களே, பேச்சு சொல்லுங்க. அவர் வந்து சொன்னாரு, யார் ரசூலல்லாஹ், அவர் வந்து சொன்னார் ரெண்டு பேருக்கு, நபி அவங்க சொன்னாங்க நீங்க சாப்பிட்டு முடித்ததாக. அவங்க ரெண்டு பேரும் ஓடி வராங்க, யார் ரசூலல்லாஹ், நாங்க இது வரைக்கும் காலையில சாப்பிடவே இல்லை, நீங்க இந்த ஊழியத்தை சொல்லிக்கிறீங்க, சாப்பிட்டதா? நபி அவர்கள் சொன்னாங்க, உங்களோட பல்லுகளை உங்களோட ரெண்டு பேருடைய பல்லுக்கு இடையில இவருடைய மாமிச துண்டி இருக்கிறத நான் பாக்கிறேன். அவர் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது இன்னகுலனவும், அவர் தூங்கு மூஞ்சின்னு சொல்லி நீங்க ஹீபத் பேசிங்க, ஹீபத் பேசியதை கொண்டு அவருடைய இறைச்சியை நீங்க சாப்பிட்டுட்டீங்க. எவ்வளவு முக்கியமான சஹாபி ஹஜ்ரத் அபூபக்கர் உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா, ரெண்டு பேருக்கும் நபி அவர்கள் தர்பியத் செய்திருக்கிறார்கள். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, எப்படி நபி அவர்கள் ஆண்களுக்கு தர்பியத் செய்தார்களோ அதே மாதிரி பெண்களுக்கும் தர்பியத் செய்தாங்க. நாங்களும் என்ன செய்யணும், எங்கட பெண்களுடைய தர்பியத் ஆக முக்கியமான ஒன்று. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, எப்படி இஸ்லாத்தில் ஆண்களுக்கு பெரிய ஒரு இடம் இருக்குதோ, பெண்களை ஆண்கள் நிர்வாகம் செய்கிறார்களோ, அதே மாதிரி அல்லாஹ் பெண்களுக்கும் இஸ்லாத்தில் பெரிய ஒரு இடத்தை வைத்திருக்கின்றான். ஆனா அந்நியவர்கள் சொல்றது என்ன, பெண்களுக்கும் சம உரிமை தேவை, ஆண்களுக்கு மாதிரி சம உரிமை தேவை, பெண்கள் வீடுகளுக்குள்ள அடங்கி இருக்க கூடாது, அவங்களும் ரோட்ல வரணும், அவங்களுக்கும் வெளியில வரணும், அவங்களுக்கும் சரியான ரைட்கள் கொடுக்கப்படணும். ஆனா சொல்லுவாங்க, அவர்களுடைய செயல்ல இல்ல. ரோமர்கள் எடுத்துக்கொண்டோம், யுனானியர்கள் எடுத்துக்கொண்டோம், அவர்களுடைய சரித்திரங்களை நாங்க பார்த்தா பெண்கள் ஒரு விளையாட்டு பொருள் மாதிரி, அவளுக்குன்னு சொல்லி ஒரு சுய விருப்பம் இல்ல, அவளுக்குன்னு சொல்லி சுய ஒரு இஷ்டம் இல்ல, அவள் ஒரு விளையாட்டு பொருள் மாதிரி தான் ஆரம்ப காலத்திலிருந்து கணிக்கப்பட்டிருக்கின்றது. யூத மதத்தை நாங்க எடுத்துக்கொண்டோம், அந்த பெண்ணுக்கு மாதவிடாய் வந்துட்டா பெண்ணோடு போய் பேச மாட்டாங்க, அவளோடு கதைக்க மாட்டாங்க, அவளோடு சேர்ந்து உட்கார மாட்டாங்க, அவளோடு சேர்ந்து சாப்பிட மாட்டாங்க, ஒரு ரூம் உள்ளுக்கு அடைச்சு வச்சிருவாங்க. அந்த ரூம் உள்ள இருந்து இடையில சின்ன ஒரு ஓட்ட மாதிரி இருக்கும், அந்த ஓட்டையால உணவை தள்ளுவாங்க. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுடைய ரைட்ஸை எந்த அளவுக்கு சொன்னாங்கடா, ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பிரியது வந்தீக்கு, அவர்களுடைய மாதவிடாய் நேரம் நபி அவர்கள் ஹஜ்ரத் ஆயிஷாவோட சேர்ந்து ஒரே பிரல்ல குடிச்சிருக்கிறாங்க. பெறல்ண்டா நபியுடைய காலத்தில் ஒரு பாத்திரம், இவங்க அள்ளுவாங்க, திருப்பி ஹதரத் ஆயிஷா அள்ளுவாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே பாத்திரத்துல குளிச்சிருக்கிறாங்க. நெசை ஷரீஃபுல வருது, ஒரு தடவை நபி அவர்கள் ஹதரத் ஆயிஷா கிட்ட குடுக்கறாங்க, இல்ல முள்ள கடிங்க. ஹதரத் ஆயிஷா சொல்றாங்க, யார சூழல்லாம் நீங்க கடிச்சிருக்காங்க, நீங்க கடிங்க. ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் வாயில பல்ல வச்சு கடிக்கிறாங்க, அவர்கள் எந்த இடத்துல கடித்தார்களோ அதே இடத்துல நபி அவர்கள் வாயை வச்சு கடிக்கின்றார்கள். நபி உங்க முழு உலகத்திற்கு எடுத்து காட்டினாங்க, யூதர்கள் நினைக்கிற மாதிரி பெண்கள் அவ்வளவு அசிங்கமானவர்கள் அல்ல. ஏதோ அல்லாஹ் அவர்களுடைய இயற்கையில மாதத்திற்கு ஒருக்கா அவர்களுடைய அசுத்தம் வெளியாகுது, அதனால் அவர்களை ஒதுக்க கூடாது, அதனால் அவர்களுடைய பேசாமல் கதைக்காமல் இருக்க கூடாது. ஆனா உடல் உறவு செய்யறது ஹராம், உடலுறவு செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதியே இல்லை. குர்ஆன் அல்லாஹ் தெளிவாக கூறுகின்றான், அந்த மாதவிடாயை பற்றி அவர்கள்ட்ட வந்து கேட்பாங்க, உங்கள்ட்ட வந்து அவங்க கேட்பாங்க, சொல்லுங்க குல்ஹுவா அதன், ஒரு அசுத்தமானது அது, அதாவது அருவறுக்கத்தக்கது. அதனால பாத்தசிலுன்னிஸ்ஸாஃபில் மஹீத், அந்த ஹைதுடைய காலங்கள்ல அவர்களிடத்துல நீங்க உடலுறவை கொண்டு நெருங்காதீங்க. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்குரிய உரிமைகளை எடுத்து காட்டினாங்க. இந்து மதத்தை எடுத்துக்கொண்டோம்டா, ஒரு கணவன் இறந்துட்டா அந்த பெண் காலம் எல்லாம் விதவையாக இருக்கணும். அவள் பாருங்க, இப்ப இன்றைக்கு மீக எங்களை சில முஸ்லீம்கள் அவங்க வெள்ளக்கூடிய தான் உடுப்பாங்க, எங்க மார்க்கத்தில் அப்படி உண்டு இல்ல, கணவன் மௌத்தா போன அவங்க காலம் எல்லாம் வெள்ளப்பட உடுக்கணும் அப்படி உண்டு இல்ல. ஆனா ஹிந்துக்கள் ஒரு வழக்கம் உண்டு இருக்குது, கணவன் இறந்துட்டா இவள் மறுமணம் முடிக்க முடியாது, இவள் நல்ல நகைகளை அணியக்கூடாது, இவள் தன்னை அலங்கரிக்க கூடாது, நிறம் நிறமான ஆடைகளை அணியக்கூடாது. அதற்கும் நபி அவர்கள் முற்றுப்புள்ளி வைத்தாங்க, இஸ்லாம் முற்றுப்புள்ளி வைத்து விட்டது. ஒரு கணவன் இறந்துட்டா அந்த மனைவி என்ன செய்யணும், நாலு மாதம் பத்து நாள் எஜ்ஜா இருந்ததுக்கு பின்னால அவள் தாராளமாக மறுமணம் முடிக்கலாம். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, அதனால இஸ்லாத்துல பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட ரைட்ஸ் மாதிரி உலகத்துல வேற எந்த மார்க்கத்திலையும் கொடுக்கப்படல. ஆண்களுக்கு தலாக் இருக்குது, இந்த பெண்களுக்கு ஃபஸ்ட் இருக்குது. ஆண்கள் அவங்க என்ன செய்யறாங்க, தன்னுடைய மனைவிமார்களை தலாக் சொல்லேனும், சில ஆண்கள் பிடிவாதமா இருக்கிறாங்க, நான் உன்னை தலாக் சொல்ல மாட்டேன், அவளோட வாழ்றதும் இல்ல, சந்தோஷமா வாழ்றதும் இல்ல, அவளுக்கு செலவுக்கு கொடுக்கறதும் இல்ல. அப்ப ஆண் தலாக் சொல்ல சொன்னா நான் சொல்ல மாட்டேன், அப்படிதான் பெண்ணுக்கு ஃபஸ்ட் என்று ஒன்று இருக்குது. அதை இஸ்லாமிய காதி யார் அந்த நீதிபதி வைத்து அந்த ஃபஸ்ட் உடைய முறையில ஆண் இடத்திலிருந்து அந்த பெண்ணுக்கு டிவோர்ஸ் எடுத்து கொடுக்கலாம். ஆணுடைய இரண்டு சாட்சி என்றா பெண்ணுக்கு ஒரு சாட்சி, யாராவது மரணித்து விட்டார்கள் என்றால் ஆணுக்கு ரெண்டு பங்கு என்றா பெண்ணுக்கு ஒரு பங்கு. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, அதனால ஆணுக்கு மாதிரி நேரா நூற்றுக்கு நூறு இல்ல விட்டாலும் ஆண்களுடைய நேர் பாதி பங்கை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய ஷரீஅத்தில மார்க்கத்தில பெண்களுக்கு கொடுத்திருக்கின்றான். எந்த அளவுக்கு நபி அவர்கள் சொல்வார்கள், ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் வந்து பெண்களுடைய விடயத்துல எனக்கு எந்த அளவுக்கு சொல்லிக் கொண்டே இருந்தாங்கடா, நான் சில சந்தர்ப்பத்தில் யோசிப்பேன், ஆண்களுக்கு இருக்கக்கூடிய இந்த தலாக்க கூட அல்லாஹ் எடுத்து விடுவானோ, ஆண்களுக்கு இருக்கக்கூடிய இந்த தலாக்குடைய உரிமையை கூட அல்லாஹ் பறித்து விடுவானோ என்று கூறக்கூடிய அளவுல ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் வந்து என்னிடத்துல அடிக்கடி சொல்லுவாங்க, பெண்களுடைய விடயத்துல நீங்க கவனமாக இருங்க. ஹஜ்ரத் அஞ்சஷா ரழியல்லாஹு அன்ஹு ஒட்டகம் ஓட்டிக் கொண்டிருக்கிறாங்க, அந்த ஒட்டகத்துக்கு மேல கொஞ்சம் பலகீனமான பெண்கள், வயோதிக பெண்கள் பிரயாணம் செய்யறாங்க. நபி அவங்க சொன்னாங்க, ரோய்த கையா அஞ்சஷா, அஞ்சஷா அவசரமா போகாதீங்க, ஸ்பீடா ஓட்டாதீங்க, லா துக்ஸிரில் கவாரீர், இந்த போட்டல்களை உடைச்சிடாதீங்க. பெண்கள் போத்தல் மாதிரி வேகமா போன கீழே விழுந்துருவாங்க, அவர்களுடைய கை கால்களுக்கு டேமேஜ் ஏற்பட்டுடும். அதனால அஞ்சஷா, நீங்க ஒட்டகம் ஓட்டக்கூடிய வேலையில கூட பெண்களுடைய விடயத்துல கவனமாக இருக்கணும். சூரத்து நிசா என்றே குர்ஆன்ல ஒரு சூரா, பெண்களுக்கு என்றே அல்லாஹ் ஒரு சூராவை இறக்கி பெண்களுக்குள்ள அதிகமான உரிமைகளை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த சூராவுல தெளிவுபடுத்தி இருக்கின்றான். இப்படி ஆண்களுக்கு இருக்கக்கூடிய உரிமையை மாதிரி அல்லாஹ் பெண்களுக்கும் சில உரிமைகளை வைத்திருக்கின்றான். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோர்களே, எந்த அளவு கண்டா ஹஜ்ரத் உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு ஒரு தடவை பயான் செய்யும் போது சொன்னாங்க, நீங்க மஹர ரொம்ப அதிகமா கூட்டி கொடுக்காதீங்க, இந்த அரபு நாட்டில் இருந்தவங்களுக்கு தெரியும், அங்க மஹர் சரியான அதிகம். எங்கட ஏசியா நேரத்தை எடுத்துக்கொண்டா மஹர் சரியான குறவு. அரபு நாட்டு எடுத்துக்கொண்டா அங்க 100,000 ரியால், 50,000 ரியால், 25,000 ரியால். எங்கட நாட்டுல குமரிகள் பொம்பளைக்கிற மாதிரி அரபு நாட்டுல ஆண்கள் குமராயிக்கிறாங்க. ஏன், அவங்களுக்கு கல்யாணம் முடிக்க வசதி இல்ல, மகர் கொடுக்க அவங்கள்ட்ட பணம் இல்ல, ஆக குறைஞ்சது 25,000 ரியாலாவது கொடுக்கணும். அதாவது இப்பொழுது நாங்க பார்த்தோம் அந்த வழக்கத்தில் இருக்குது. ஆனா எங்கட நாட்டுகள்ல மகர் கொடுக்கிறது ஆக குறவு. இப்பவும் சில ஊர்கள்ல 100 ரூபாய் எழுதிக்கோங்க, 500 ரூபாய் எழுதிக்கோங்க. இதெல்லாம் என்னத்துக்கு போதும்? இந்த காலத்துல இவர் காலில் போடுற ஷூ 3000 ரூபாய்க்கும், இவர் மேல போடுற ஷேர்ட் 5000 ரூபாய்க்கும் மகர் கேட்பாங்க. எவ்வளவு கொடுக்கறீங்க? இவ்வளவு எழுதிக்கங்க. எங்கட நாட்டுல மகர் ஆகவே குறைஞ்சு அரபு மகர் ஆகவே கூட சொன்னாங்க, பெண்களுடைய மகரம் மிச்சம் அதிகமா கூட்டாதீங்க. ஏன்னா நபி உங்க 12 ஊக்கையா கிட்டத்தட்ட எங்கட நாட்டுடைய கணக்குப்படி அதாவது சுமார் ஒரு 15,000-20,000 ரூபாய் வரும் என்று சொன்னா 400 திர்ஹம், 400 அதாவது வெள்ளி நாணயத்தை நபி அவர்கள் அதிகமா மகரா கொடுத்திருக்கிறாங்க. அப்ப ஹதரத் உமர் பயான்ல சொன்னாங்க, பெண்களுடைய மகரை நீங்க கூட்டிடாதீங்க, அப்படி கூட்டுறதுல கைரா இருந்தா நபி உங்க கூட்டி கொடுத்திருப்பாங்கன்னு சொன்ன உடன் ஒரு பெண்மணி அதே சபையில எழும்புறா. எலும்பி கேட்கின்றால், அமீருல் முஃமினீன் அவர்களே, அல்லாஹ் எங்களுக்கு தாரத்துக்கு ரெடி, ஆனா நீங்க இஷ்டம் இல்ல. அல்லாஹ் தாரத்துக்கு ரெடி ஆயிக்கிறான், நீங்க இஷ்டம் இல்ல. தமிழ் ஆட்கள் சொல்லுவாங்க, அதாவது தெய்வம் வரம் கொடுக்கறதுக்கு, சாமி வரம் கொடுக்கறதுக்கு தயார், ஆனா பூசாரி தயார் இல்ல. சாமி தயாராயிக்கிறார் வரம் கொடுக்கறதுக்கு, பூசாரி தயார் இல்ல. அப்படின்னு என்ன, பெரிய ஒரு ஆள் எங்களை சந்திக்கிறதுக்கு தயார், ஆனா அவருடைய செக்ரட்டரி விட மாட்டாரு. அவர் அப்படி இப்படின்னு தடை செஞ்சு கொண்டே இருப்பாரு. பெரிய ஒரு ஜனாதிபதி பிரதமர், அவர் எல்லாத்தையும் சந்திக்க தயார், அவருடைய செக்ரட்டரி அவர் பிரதமர் மாதிரி வந்து கொண்டு என்ன கொடுக்கறதுக்கு தயார் இல்ல. இப்பொழுது அந்த பெண்மணி கேட்கின்றால், ஹஜரத் உமர் அல்லாஹ் எங்களுக்கு தாரத்துக்கு தயார், ஆனா நீங்க தடை செய்யறீங்க. ஹஜரத் உமர் கேட்டாங்க, எப்படி நீங்க சொல்றீங்க? அந்த பெண்மணி சொன்ன பாருங்க, அந்த காலத்துல பெண்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஆற்றலை கொடுத்திருந்தான், குர்ஆனுடைய விளக்கங்களை கொடுத்திருந்தான். அந்த பெண்மணி சொன்ன குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், அந்த பெண்களுக்கு நீங்க பெரிய ஒரு பண குவியலை கொடுத்திருந்தாலும் தலாக் சொல்லிட்டீங்கண்டா, அவர்கள்ட்ட அதுல இருந்து நீங்க எடுக்காதீங்க. அல்லாவே சொல்றான், பெரிய ஒரு பண கும்மியான கொடுத்திருந்தாலும் எடுக்காதீங்கண்டு. அல்லாஹ் தாரத்துக்கு தயார், நீங்க தடை செய்யறீங்களே. அப்ப ஹதரத் உமர் உமர் தான் அல்லாஹுடைய பயம் அச்சம் அதே சபையில எழுந்து சொல்றாங்க, அஃதா உமர் வாசாபிமரா, உமர் தவறு செஞ்சிட்டாரு, இந்த பொம்பளை சரியா சொல்லிட்டா, உமர் தவறு செஞ்சிட்டாரு, இந்த பெண்மணி சரியா சொல்லிட்டான்னு சொல்லி அந்த சபையிலேயே பெண்களுக்குள்ள உரிமையை ஹதரத் உமர் ரதி அல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார். ஒரு தடவை ஹதரத் உம்மு சலமா ரதி அல்லாஹு அன்ஹா வந்து கேட்கிறாங்க, யா ரசூல் அல்லாஹ், ஹிஜ்ரத்தை பத்தி ஆண்கள்ல, ஆண்களுடைய ஹிஜ்ரத்தை பத்தி குர்ஆன்ல அதிகமா அல்லாஹ் கூறுகின்றான், நாங்களும் தான் ஹிஜ்ரத் செய்றோம், ஆண்களோட சேர்ந்து நாங்களும் எங்கட நாட்டை எங்கட வீட்டை எங்கட ஊரை எல்லாம் விட்டுட்டு போனோம். அல்லாஹ் பெண்களை பத்தி சொன்னதா தெரியும் அல்ல, ஹஜ்ரத் உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா வந்து கூறுகின்றார்கள். உடனடியா ஆயத் இறங்குது, ஃபஸ்தஜாப லஹும் ரப்புஹும் அன்னீ லா உதீஉ அமல ஆமிலின் மின்கும் மின் தக்கரின் அவ் உன்ஸா. அந்த ஆயத்துடைய தொடர் அப்படி வருது, அவர்களுடைய அழைப்புக்கு அல்லாஹ் பதிலளித்து விட்டான். அவர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர்கள் செய்த அமலை அல்லாஹ் வீணாக்குவதில்லை. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பல கட்டங்கள்ல பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிமைகளை கொடுத்தாங்க. அல்லாஹும் குர்ஆன்ல பெண்களுடைய விடயமாக தனியா சூறா இறக்கி அந்த பெண்கள் சம்பந்தப்பட்ட பல விடயங்களை குர்ஆன்ல கூறியிருக்கின்றான். ஆக இஸ்லாத்துல பெண்கள் மிக முக்கியமானவர்கள். அவர்கள் சீராகித்தான் அவர்களுடைய மடியில வளரக்கூடிய குழந்தைகள் சீராகுவாங்க. இந்த உலகத்துல ஆக அதிகம் குழந்தைகள், அந்த குழந்தைகள் சீராகணும்டா நம்முடைய பெரிய பெண்கள் சீராகணும், அந்த பெண்கள் சீராகணும்டா நம்முடைய ஆண்கள் சீராகணும். ஆண்களுக்கு உண்மையான தர்பியத் கிடைத்த அவர்கள் பெண்களுக்கு தர்பியத் செய்வாங்க, பெண்களுக்கு தர்பியத் கிடைத்த அவர்கள் குழந்தைகளுக்கு இஸ்லாமிய தர்பியத் கொடுப்பாங்க. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, அதனால் இஸ்லாத்துல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பெண்களுக்கு என்று சொல்லி தனியான இடம். அது மாத்திரமல்ல, பெண்களுடைய ஆடை எப்படி அமையணும், பெண்களுடைய சப்தம் எப்படி அமையணும், பெண்களுடைய பேச்சு எப்படி அமையணும், பெண்களுடைய நட எப்படி அமையணும், பெண்கள் வீட்டிலிருந்து வெளியில போராண்ட அவர்கள் எப்படி அமையணும், இவைகள் அனைத்தை பற்றியும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல தெளிவாக கூறியிருக்கின்றான். பெண்களுக்கு கண்ணியம் இருக்குது, ஆனா அல்லாஹுடைய கட்டளைகளை நபியுடைய உத்தரவுகளை இஸ்லாமிய உத்தரவுகளை பின்பற்றி நடக்கும் காலம் எல்லாம் பெண்ணுக்கு கண்ணியம் இருக்குது. ஆனா எங்கேயும் பெண்களுக்கு கண்ணியம் இல்ல. அவங்க இஸ்லாத்தை தூக்கி போட்டாங்க ஒரு பக்கத்துல, குர்ஆனுடைய சட்டங்களை தூக்கி வச்சுட்டாங்க, நபியுடைய ஹதீஸ தூக்கி வச்சுட்டாங்க. நாங்களும் ஆம்பளை மாதிரி வெளியில வரணும், எங்களுக்கும் சம உரிமை வேணும், நாங்களும் டிரைவ் பண்ணணும், நாங்களும் எலெக்ஷன்ல கேட்கணும், நாங்களும் ஓட் போடணும், நாங்களும் ஆட்சி செய்யணும். ஆண்களை மாதிரி பெண்களும் வெளியில தங்களுக்கு உரிமை தேவான் சொல்லி அல்லாஹுடைய கட்டளைகளை நபியுடைய சுண்ணத்துகளை புறக்கணித்ததுனால இன்றைக்கு அந்த பெண்கள் ஆக கேவலமா உலகத்துல கருதப்படுகின்றார். பொதுவா ஒரு வஸ்து பொறுமதியான வஸ்து என்றா அதை பாதுகாத்து வச்சா தான் பொறுமதி. இப்ப உங்க வீட்டுல நகைகள் இருக்குது, நீங்க சும்மா உடுப்பு போடுற இடத்துல அந்த நகைகளை வச்சிருப்பீங்க. ஏன் நகை பொறுமதி? அதற்குன்னு சொல்லி ஒரு நகை பொட்டி அந்த இடத்துல அந்த நகையை வச்சா தான் அதுக்கு மதிப்பு. பெண் அவள் ஒரு பொண்ணை போன்றவள், அவள் பாதுகாக்கப்படவள், அவள் மறைந்திருக்க வேண்டியவள். அந்த மறைந்திருக்க வேண்டிய பெண்மணி ரோட்டுக்கு வந்தா ரோட்டில் உள்ள கூழாங்கற்களுக்கும் பெண்களுக்கு மத்தியில் என்ன வித்தியாசம்? அல்லாஹுடைய கட்டளையை விட்டுட்டு, நபியுடைய சுண்ணத்தை விட்டுட்டு, இஸ்லாமிய அறிவுரைகளை விட்டுட்டு பெண்கள் வெளியே வந்துட்டாங்க. அதனால் இன்றைக்கு ஆக மோசமா பெண்கள் கணிக்கப்படுறாங்க. ஆனா பெண்கள் நினைக்கிறது என்ன? எங்களுக்கு பெரிய கண்ணியம் இருக்குது, அதிகமா பிளைட்ல நீங்க பாப்பீங்க. ஏயா ஹோஸ்டஸ் என்ன விமானத்துல பிரயாணம் செய்யக்கூடிய வேலைக்காரிகள் வெள்ளடிச்சோட ஓடி வரணும், ட்ரிங்க் தேவாண்டா ட்ரிங்க் கொண்டோணும், தண்ணி தேவாண்டா தண்ணி கொண்டோணும், டீ தேவாண்டா டீ கொண்டோணும். ஆனா அவங்க என்ன சொல்றது? நாங்க ஏயா ஹோஸ்டஸ். ஆனா என்ன, அந்த விமானத்துல பிரயாணம் செய்யக்கூடிய அந்த பிரயாணிகளுடைய வேலைக்காரிகள் அப்படித்தான் அந்த பெண்கள் ஆக்கப்பட்டிருக்கிறான். பெரிய பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல வேலை செய்யறாங்க. என்ன, யாராவது வந்துட்டா முன்னால சிரிக்கணும், அவங்கள வரவேற்கணும், கட்டிட சுத்தமாக்கணும், பெட்ஷீட்டை மாத்தணும், தலையணைய மாத்தணும். இதுதான் பெண்களுக்கு இந்தக்குள்ள ஜோப். எங்கேயாவது சூப்பர் மார்க்கெட்ல என்ன முதல்ல வைக்கிறது? பெண்ணை தான். ஏன் மக்கள் வந்துடணும், அந்த இடத்துக்கு கூட்டம் கூட்டமா வரணும், நல்லெண்ணத்துல வைக்கல, இவர் சம்பாதிக்கணும், இவர் பணம் வரணும். ஆக இன்றைக்கு ஆக கேவலமா மதிக்கப்படக்கூடியவர்கள் பெண்கள். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, ஆனா எந்தெந்த நாட்டில் இஸ்லாமியர்கள் அல்லாஹுடைய கட்டளைகளை, அல்லாஹுடைய உத்தரவுகளை, அல்லாஹுடைய அறிவுரைகளை, நபியுடைய போதனைகளை எடுத்து நடந்திருக்கின்றார்களோ அந்த பெண்களை அன்றும் அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான், இன்றும் அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். கியாம நாள்ல கூட அந்த பெண்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவதாக அந்த நல்ல பெண்மணிகளுடைய பெண்களுடைய பெயர்களை குர்ஆன் அல்லாஹ் பதிவு செய்திருக்கின்றான். ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா ரழியல்லாஹு அன்ஹா நல்ல பெண்மணி, அவருடைய பெயர் அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிடுகின்றான். ஹஜ்ரத் ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய தாய் ஹஜ்ரத் மரியம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் கற்போடு வாழ்ந்தவர்கள். இந்த ஆணையும் அவர்கள் தொட்டதில்லை, அந்த அளவுக்கு பக்குவமா பேணுதலா வாழ்ந்தவர்கள். அந்த பெண்மணியை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல வதரபல்லாஹு மதலல் லில்லதீன ஆமனு இம்ராத ஃபிரௌன், அல்லாஹ் உதாரணத்திற்கு ஈமான் கொண்ட பெண்மணிகளுக்கு ஒரு அழகான உதாரணம் அந்த ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா ஹஜ்ரத் ஈசாவுடைய தாய் மரியமை குறிப்பிடுகின்றார். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, அதனால பெண்கள் இஸ்லாமிய முறைப்படி வாழும் வரைக்கும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை கண்ணியப்படுத்தி இருக்கின்றான், அந்த பெண்களை பாதுகாத்திருக்கின்றான். அந்த பெண்களின் மூலமாக ஆண்களும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனா இப்பொழுது இஸ்லாமிய சட்ட திட்டங்களை, வரையறைகளை, உத்தரவுகளை விட்டுட்டு வெளியில வந்துட்டாங்களோ அங்கிருந்தே உலகத்துல சித்தனாவும் பசாதுகளும் பாவங்களும் அநியாயங்களும் தவறுகளும் உலகத்துல நிகழ ஆரம்பித்து விட்டு. நாங்க சொல்லல, கொஞ்ச நாளைக்கு முன்னால அந்த ரஷ்யாவில் ஒருத்தர் இருந்தாரு, கோபர் ஷேவ்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள், அவர் பெரிய ஒரு புக் எழுதியிருக்கிறாரு. அவர் அந்த இங்கிலீஷில் உள்ள அந்த புக்ல குறிப்பிடுகின்றார், நாங்க உலகத்தில் உள்ள மக்கள் நினைக்கிறாங்க பெண்களுக்கும் சுதந்திரம் வேணும், பெண்களுக்கும் ஃப்ரீடம் வேணும் என்று சொல்லி வீட்டுக்குள்ள இருந்த அந்த பெண்களை வெளியில கெடுத்ததுனால உலகத்தில் இவ்வளவு பெரிய குழப்பம் ஏற்பட்டது அந்த பெண்கள் வெளியில வந்ததுனால தான். மேலான அந்நியவர் ஒரு நாள் எழுதுறாரு, ஒரு முஸ்லீம் என்றாலும் பரவாயில்ல, அந்நியவர் எழுதுகின்றாரு, உலகத்தில் இவ்வளவு பெரிய பஞ்சமா பாதகம் நடந்ததற்குரிய காரணம் என்ன? இந்த நாலு மூல சுவருக்கு உள்ளால் இருந்த பெண் வெளியில வந்தது. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, பெண்களால் தான் கஷ்டப்படுத்தல, இஸ்லாம் பெண்களுக்கு எந்த சிரமத்தையும் கொடுக்கல. ஆனா ஒரு வாழ்க்கை உண்டு இருக்குது, நினைச்ச மாதிரி வாழ்றதல்ல வாழ்க்கை. அந்நியவர்கள் எடுத்துக்கொள்ளும், அவங்களுக்கு ஒரு திட்டம் இருக்குதா? அவங்களுக்கு ஒரு திட்டம் உண்டு இல்ல, அவர்களுக்குன்னு சொல்லி ஒரு வரையறை உண்டு இல்ல, அவர்களுக்குன்னு சொல்லி ஒரு கட்டுப்பாடு இல்ல. இந்த உலகம் தான் அவங்களின் சொர்க்கம். ஆனா நாங்க முஸ்லிம்கள், எங்களுக்கு ஒரு வரையறை, எங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு, எங்களுக்கு உணவுல ஒரு கட்டுப்பாடு இருக்குது. ஹலால சாப்பிடணும், ஹராம சாப்பிடக் கூடாது. உடையில ஒரு கட்டுப்பாடு இருக்குது. ஆண்கள் பட்டு உடுக்க கூடாது, ஆண்கள் தங்கம் உடுக்க கூடாது, ஆண்கள் வெள்ளியில அவர்கள் ஒரே ஒரு மோதிரத்தை தவிர வேறு எதுவுமே அணியக்கூடாது. ஆண்களுடைய உடைக்கும் ஒரு கட்டுப்பாடு, ஆண்களுடைய உணவுக்கும் ஒரு கட்டுப்பாடு, ஆண்களுடைய தூக்கத்துக்கும் ஒரு கட்டுப்பாடு, ஆண்கள் விழிப்பதற்கும் ஒரு கட்டுப்பாடு, எங்கே செல்லோனும் எப்படி செல்லோனும் ஒவ்வொரு கட்டுப்பாடு. அதனால அந்நியவர்கள் மாதிரி இல்ல, ஆண்களுக்கு எப்படி கட்டுப்பாடு இருக்குதோ பெண்களுக்கும் இருக்குது. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, அதனால பெண்களுக்குள்ள கட்டுப்பாடு என்ன? யாரை திருமணம் முடிப்பது, யாரை திருமணம் முடிப்பது ஹராமோ அத்தகைய ஆண்களை மாத்திரம் அந்த பெண்கள் பார்க்கலாம். யாரை திருமணம் முடிப்பது கூடாதோ அத்தகைய ஆண்களை ஒரு பெண் பார்க்கலாம். உதாரணமாக தன்னுடைய சொந்த சகோதரன், அல்லது தன்னுடைய உம்மாவுடைய சொந்த சகோதரன் தாய் மாமன், அல்லது வாப்பாவுடைய சொந்த சகோதரன் சாச்சா அல்லது பெரியப்பா, யாரை திருமணம் முடிப்பது கூடாதோ அது போன்றவர்களை பார்ப்பதற்கு இஸ்லாத்துல பெண்களுக்கு அனுமதி. அல்லாத மற்ற யாரையுமே பார்ப்பதற்கு இஸ்லாத்துல அனுமதி இல்ல. எந்த அளவுக்கு சொன்னா, திருமிதி அபுதாவுத் போன்ற கரந்தங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது, ஹதரத் உம்மு சலமா ரதி அல்லாஹு அன்ஹா, ஹதரத் மைமூனா ரதி அல்லாஹு அன்ஹா, ரெண்டு பேரும் நபி இடத்துல பேசிக் கொண்டிருக்கிறாங்க. அப்ப கண் தெரியாத சஹாபி ஹதரத் அப்துல்லாஹி இப்னு உம்மி மக்தூம் ரதி அல்லாஹு அன்ஹா அந்த இடத்துல வராங்க. வந்தவுடன் நபி அவங்க தன்னுடைய ரெண்டு மனைவிமார்களை பார்த்து சொல்றாங்க, ரெண்டு மனைவிமார்களை பார்த்து சொல்றாங்க, இஹ்தஜிபா மின்ஹும், இவரிடம் இருந்து நீங்க உங்களுக்கு திரைய போட்டுக் கொள்ளுங்க, இவரிடமிருந்து நீங்க உங்களை மறைச்சு கொள்ளுங்க. இப்பொழுது ஹதரத் முஸலமா, இப்பொழுது ஹதரத் மைமூனா ரதி அல்லாஹு அனுமா ரெண்டு பேரும் கேட்கிறாங்க, யா ரசூலல்லா அலைஸ ஹுவ ஆமா, அவர் கண் தெரியாதவராக இல்லையா? லா யாரிஃபுனா வலா யப்ஸுருனா, அவர் எங்களை அறியவும் முடியாது நாங்க யார் என்று சொல்லி, எங்களை பார்க்கவும் முடியாது நாங்க யார் என்று சொல்லி, இந்த கட்டத்திலேயும் நாங்க என்ன எங்களுக்கு திரை போடுவோமா என்று சொல்லி கேட்டதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அம்மியாவானி அன்சுமா, அவர் குருடர் என்று சொல்லி நீங்க ரெண்டு பேரும் குருடராவா இருக்கிறீங்க? அவருக்கு கண் பார்க்க முடியாதுன்னு சொல்லி நீங்க ரெண்டு பேரும் கண்ணால பார்க்காமலையா இருக்கிறீங்க? அலஸ்துமா துபுசிரானிஹி, நீங்க அவரை பார்க்காமலையா இருக்கிறீங்க? ஒரு குருடரான சஹாபியை கூட நபி அவர்கள் தன்னுடைய மனைவிக்கு பார்ப்பதற்கு அனுமதி தரல. நபியுடைய மனைவிமார்கள் எங்களுக்கு எல்லாத்துக்கும் யாரு? தாயிமார்களை மாதிரி. குர்ஆன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான், வ அஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும், நபியுடைய மனைவிமார்கள் எங்க எல்லாத்துக்கும் தாய்மார்களை மாதிரி. நபிமார்கள் மரணித்த அவங்களுடைய மனைவிமார்களை மறுமணம் முடிக்கலா என்ன, அவங்க எங்க தாய்மார்கள் மாதிரி. அந்த தாய்மாரை போன்ற தாய்க்கு கூட அந்த குழந்தையை போன்ற ஹதரத் அப்துல்லாஹி இப்னு உம்மி மக்தூம் ரதி அல்லாஹு அன்ஹு அவர்களை பார்ப்பதற்கு அல்லாஹ் அனுமதி தரல, நபி அவர்கள் அனுமதி தரல. ஆக பெண்கள் பார்ப்பதற்கும் ஒரு வரையறை, ஒரு கட்டுப்பாடு. பெண்கள் வெளியில செல்வதற்கு எந்த அளவுக்கு கட்டுப்பாடு என்று சொன்னா, தன்னுடைய மகரமான ஆண் துணை, தன்னுடைய மகரமான ஆண் துணை இல்லாமல் ஒரு பருதான ஹஜ்ஜுக்கு கூட போவதற்கு பெண்களுக்கு அனுமதி இல்லை. பருதான ஹஜ்ஜாக இருந்தாலும் சரி, மகரமான ஒரு ஆண் இருக்கணும். அல்லது எங்களுடைய ஷாஃபி மதஹபுல ஒரு நம்பிக்கையான பெண்களுடைய கூட்டம் போகுது, நல்ல நம்பிக்கையான பெண்களுடைய கூட்டம், ஒரு ஆறேழு பேர் சேர்ந்து போறாங்க, நல்ல பழக்கமான பெண்கள் தான், அந்த பெண்மணிகளோட சேர்ந்து போகலாம். இல்லாமல் மகரமான ஆண் துணை இல்லாமல் பருந்தான ஹஜ்ஜுக்கு போவதற்கு கூட இஸ்லாத்துல பெண்களுக்கு அனுமதி இல்லை. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, ஆக பெண்கள் யாரை பார்க்கலாம்? அதற்கும் நபி அவர்கள் வரையறைய போட்டுட்டாங்க. பெண்கள் எங்க இருக்கணும்? வீட்டில் இருக்கணும். அப்படி வெளியில போக தேவைப்பட்டா எப்படி போகணும், யார் யாருடன் போகணும், எப்படி தங்களை மறைத்துக் கொள்ளணும், அதையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல தெளிவாக கூறுகின்றான். ஏ பெண்களே, நீங்க உங்களோட வீடுகளிலேயே அடங்கி இருங்கள். அறியாமை காலத்து மடமை காலத்து அந்த பெண்கள் பாதையில வீதிகள்ல அலைந்து திரிந்தது மாதிரி நீங்க வீதிகள்ல அலைவதற்கு அனுமதி இல்ல, நீங்க வீடுகள்ல திரிவதற்கு அனுமதி இல்ல, நீங்க எப்படி இருக்கணும்? யா ஐயுஹன் நபியு குல்லி அஸ்வாஜிக வ பனாதிக வ நிஸாஇல் முஃமினீன் யுத்னீன அலைஹின்ன மின் ஜலாபிபிஹின். நாயகமே, உங்களோட மனைவிமார்களுக்கும் சொல்லுங்க, உங்களோட மற்ற பெண்மணிகளுக்கும் சொல்லுங்க, உலகத்தில் உள்ள அனைத்து மூமினான பெண்மணிகளுக்கும் சொல்லுங்க, அவர்கள் தங்களுடைய மேலாடைகளை, அவர்கள் தங்களுடைய முக்காடைகளை கைகளை போட்டு தங்களை மறைத்துக் கொள்ளட்டும். அப்படி அவங்க மறைச்சு கொண்டு போனா அவர்கள் அப்படி மறைச்சு கொண்டு போனா இவங்க நபியுடைய மனைவி எந்த அளவுக்கு பெண்களுடைய பேச்சு. ஒரு பெண் மனைவி வீட்டில் இருக்கிறாங்க, தனியா இருக்கிறாங்க, யாராவது ஒரு ஆண் உண்டு வாராரு, அந்த ஆண் வந்து கேட்கிறார் உங்களோட வீட்டில் உள்ள ஆணை பத்தி, உங்களோட வீட்டில் அவர் உங்களோட கணவர் இருக்கிறாரா, சகோதரர் இருக்கிறாரா, வாப்பா இருக்கிறாரா. அப்ப நேரடியாக உங்களோட முகத்தை பார்த்து கொண்டு பதில் சொல்றல்ல, இவங்க திரைக்கு பின்னால கேட்டலுக்கு பின்னால இருந்து பதில் சொல்லுவாங்க. அப்படி பதில் சொல்லக்கூடிய வேலையில கூட கணவனோடு எப்படி இனிமையா பேசுவாங்களோ அந்த இனிமையான தோற்றத்தில் பேசுவதற்கு கூட அவர்களுக்கு அனுமதி இல்லை. குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், யாராவது அப்படி வந்து கேட்டாங்க, ஃபலா தக்தான பில் கவுல், உங்களோட துணிய நல்ல வளைச்சு நெளிச்சு மென்மையான முறையில சொல்லாதீங்க. ஃபலா தக்தான பில் கவுல் ஃபயத்மா அல்லதீ ஃபீ கல்பிஹி மரதுன், யாருடைய உள்ளத்துல பாவம் செய்யணும், இந்த பெண்ணுடன் தவறா நடக்கணும் என்ற எண்ணம் இருக்குதோ அவளுக்கு நீங்க அப்படி வளைஞ்சு நெளிஞ்சு பேசுறது சாதகமா போய்விடும். அதனால வகுல்ன கவுலம் மஅரூஃபா, சரியான முறையில கடினமான முறையில அந்த ஆண்களுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அது ரொம்ப நேரம் பேசுறல்ல, அவங்க ஏதாவது முக்கியமா கேட்டா அதற்கு விடயத்தை பதில சொல்லிடுறது. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, அந்த பெண்மணியுடைய அதாவது அவளுடைய துணி அவளுடைய பேச்சு எப்படி அமையணும்? அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல கூறுகின்றான், பெண்களுடைய நடையை பற்றி கூட நீங்க நடக்கிற வேலையில கால அதாவது நல்ல அடி எடுத்து வைத்து நடக்காதீங்க, நல்ல வேகமா உரமா கால்கள் எடுத்து வைத்து நடக்காதீங்க. நீங்க அப்படி வேகமா உரமா அடி எடுத்து வைத்து நடந்தா உங்களோட ஆபரணங்கள் அலங்காரங்கள் வெளியில தெரிந்துவிடும், அதை கொண்டும் ஆண்கள் பாவத்தின் பக்கம் ஈர்க்கப்படுவாங்க. அதனால நடையை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகிறார். நபியுடைய மனைவிமார்கள்ட்ட நீங்க எதை கேட்பதாக இருந்தாலும் சரி ஹிஜாபுக்கு பின்னால திரைக்கு பின்னால இருந்து கேளுங்க. நபியுடைய மனைவிமார்கள் எங்கட உம்மாமார்கள மாதிரி, எங்கட தாய்மார்கள மாதிரி அப்படியாப்பட்டவர்கள்ட்ட எதையாவது கேட்பதாக இருந்தாலும் சரி திரைக்கு பின்னால் இருந்து கேளுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான் என்றால், மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, இன்றைக்கு உலகத்தில் இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்ததற்கு காரணம் என்ன? ஆண்களும் பெண்களும் சர்வ சாதாரணமா பழகிறது. ஸ்கூல் முதல் சாதாரணமான ஷாப்ல இருந்து பெரிய சூப்பர் மார்க்கெட் வரைக்கும், சாதாரணமான ட்ரெயின்ல இருந்து பெரிய விமானம் வரைக்கும் ஆண்களும் பெண்களும் இரண்டரைந்தக்கு கலந்ததுனால, அல்லாஹுடைய கட்டளைகளை ஒதுக்கினதுனால, அல்லாஹுடைய உத்தரவுகளை புறம் தள்ளினதுனால, நபியுடைய அந்த முபாரக்கான வழிமுறையை புறம் தள்ளினதுனால தான் முஸ்லிம்களுக்கு இந்த இவ்வளவு பெரிய கேவலம், முஸ்லிம்களுக்கு இன்றைக்கு இவ்வளவு பெரிய இழிவு. ஏன் இஸ்லாத்தை மதிக்கல்ல, அல்லாஹுடைய உத்தரவுகளை மதிக்கல்ல, நபியுடைய சுன்னத்துகளை மதிக்கல்ல? அந்த அளவுக்கு இஸ்லாத்தை ஒரு பக்கமா வச்சுட்டு நாங்க இங்க வாழ்றோம், நாங்க கனடால வாழ்றோம், எல்லாத்தையும் எங்களை ஃபாலோ பண்ணல, இங்கே நாங்க எப்படி எங்க நாட்டில் வாழ்ற மாதிரி வாழ்றது, இங்க வாழ்ந்த எங்களை பைத்தியக்காரன் சொல்லிடுவான். ஊர் உலகத்திற்காக வேண்டி வாழ்றல்ல, வாழ்ந்த அல்லாவுக்காக வேண்டி வாழ்றது, அல்லாவை சந்தோஷப்படுத்துறது, அல்லாவை திருப்தி அடைய வைக்கிறது. முழு உலகமும் உங்களுக்கு எதிர்ப்பாக இருக்கட்டும், பரவாயில்லை, அல்லாஹ் சந்தோஷப்பட்ட உலகத்தில் உள்ளவங்களோட அனைத்து வேலைகளும் நடக்கும். ஆனா நீங்க அல்லாஹ்வை கோவப்படுத்தி முழு உலக மக்களையும் சந்தோஷப்படுத்தினாலும் உங்களோட உலகத்தில் உள்ள வேலைகளும் நடக்காது. ஆகையால நீங்க மிகப்பெரிய தோல்வியை தழுவி விடுவீர்கள். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, அதே மாதிரி நபி அவர்கள் பெண்களுடைய ஆடையை பற்றி சொன்னாங்க. சஹிஹான ஹதீஸ்ல வருது, சின்பானி மின் அகலின் நார், இரண்டு கூட்டத்தார்கள் அவர்கள் நரகவாதிகள், ஆனால் லம் அரஹுமா, அந்த ரெண்டு கூட்டத்தாரை இதுவரைக்கும் நான் என்னுடைய கண்ணால கண்டதில்லை. முதலாவது கூட்டம் கௌமுன் மாஹும் சஜ்ஜாதுன் காதனாபில் பக்கர், ஆண்கள் அவர்களுடைய கையில அந்த மாட்டுடைய வாளை போன்ற பெரிய பெரிய சாட்டைகள் இருக்கும். அந்த சாட்டைகளால ஆண்கள் அடிச்சு துன்புறுத்துவாங்க. மாட்டுடைய வாள்களை போன்ற பெரிய சாட்டைகள் இருக்கும், அந்த சாட்டைகளால சாதாரணமான மக்களை அடித்து துன்புறுத்துவாங்க, அவர்களும் நரகவாதிகள். இந்த கூட்டத்தையும் நான் கண்டதில்லை. உவனிசா உன் இன்னும் சில பெண்கள் எப்படியாப்பட்டவர்கள், காசியாத்துன் அவர்கள் ஆடை அணிந்தும் ஆரியாத்துன் நிர்வாணமாக இருப்பாங்க. அப்ப ஆடை அணிந்தும் நிர்வாணம் அண்டா, அதுதான் எங்களுக்கு இன்றைக்கு பகிரங்கமா தெரியுது. நபி அவர்கள் சொன்னாங்க, ஆடை அணிந்தும் அவர்கள் நிர்வாணமாக இருப்பாங்க. இதற்கு உலமாக்கள் விளக்கம் சொல்லக்கூடிய வேளையில, ஆடை அணிந்தும் நிர்வாணம் என்பதற்கு மூன்று வகையான கருத்து. ஒன்று, என்ன செய்வாங்க, பெண்கள் இறுக்கமான ஆடைகளை உடுத்திருப்பாங்க, அந்த ஆடைகளுக்கு உள்ளால உள்ளாடைகள் கூட வெளியில தெரியும், அந்த ஆடையும் நிர்வாணம் என்பதனுடைய பொருள். அல்லது இரண்டாவது, கட்டையான ஆடைகளை உடுத்திருப்பாங்க, அதுவும் நிர்வாணம் என்பதனுடைய பொருள். அல்லது மெல்லிய ஆடைகளை உடுத்திருப்பாங்க, அதுவும் நிர்வாணம் என்ற பொருள். இந்த மூன்றையும் இன்றைக்கு நாங்கள் சர்வசாதாரணமாக பார்க்கலாம். ஒன்று இறுக்கமான ஆடை, அல்லது குட்டை கட்டையான ஆடை, அல்லது அவர்கள் மிகவும் மெல்லிய ஆடை. நபியவங்க சொன்னாங்க, காசியாத்துன் ஆரியார், ஆடை அணிந்தும் அவர்கள் நிர்வாணமாக இருப்பாங்க. மாயிலாத்துன் முமிலாத்துன், ஆண்களின் பக்கம் சாய்வாங்க, ஆண்களை தன் பக்கம் சாய வைப்பதற்கு பலவிதமான யுக்திகளை கையாளுவாங்க. ஒரு ஊசுகுன்ன பாருங்க, 1400 வருஷம் நபியவங்க அந்த பெண்ணுடைய தலைமுடிய பத்தி கூட சொன்னாங்க. ஒரு ஊசுகுன்ன, அந்த பெண்மணிகளுடைய தலைமுடி எப்படி கட்டப்பட்டிருக்கும், அஸ்லீமத்தில் புஹ்தில் மாயிலா, வேகமா காத்தடிக்குது, அந்த காற்றுல ஒட்டகம், ஏன்னா நபியுடைய காலத்துல வாகனம் ஒட்டகம். அதனால அநேகமா நபியவங்க உதாரணத்திற்கு ஒட்டகத்தை பாவிப்பாங்க. குரானிலையும் அல்லாஹ் ஒட்டகத்தை பத்தி, அப்பலா எந்த ஒரு உணகிலும் இப்பிலி கைப்பு குளிக்க, அந்த ஒட்டகம் எப்படி படிக்கப்பட்டிருக்கு பாக்கலையா, குரானிலையும் அல்லாஹ் உதாரணத்திற்கு ஒட்டகத்தை சொல்றான். நபியவர்களும் கூறுகின்றார்கள், அந்த வேகமா காத்தடிக்குது, அந்த காற்றுல ஒரு ஒட்டகம் ஓடிக்கொண்டிருக்குது. ஒட்டகம் ஓடக்கூடிய வேளையில ஒட்டகத்துடைய முதுகுல திமில் நின்றிருக்கிறது, ஒரு பந்து மாதிரி. அந்த காத்துல அந்த திமில் அங்கும் இங்கும் ஆடி அசைந்து கொண்டிருக்கும். அதே மாதிரி இந்த பெண்ணுடைய தலைமுடி கட்டப்பட்டிருக்கும், அந்த தலைமுடி அங்கும் இங்கும் ஆடி அசைந்து கொண்டிருக்கும். நபி அவங்க சொல்லிட்டு சொன்னாங்க, சுவர்க்கத்துல நுழைவது ஒரு பக்கம் இருக்க, வலா எஜிது நரீஹஹா, சுவர்க்கத்துடைய வாடையை கூட அந்த பெண்கள் நுகர மாட்டாங்கன்னு சொன்னாங்க. மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, 1400 வருஷத்துக்கு முன்னால எங்கட நபி அவர்கள் சொன்னாங்க, அது அப்படி நூத்துக்கு நூறு இன்றைக்கு உலகத்துல செயல்படுறதை நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். நபி அவங்க சொன்னாங்க, சில பெண்மணிகள் என்ன செய்வாங்க, வாசனை திரவியங்களை பூசிக்கொண்டு வெளியில போவாங்க. நபியுடைய தெளிவான ஹதீஸ், ஐயும் அம்ராத்தின், வாசனை பூசேலும் கணவனுக்கு, தன்னை அலங்கரிக்கேதும் கணவனுக்கு, வெளியில போற வேலையில ஐயும் அம்ராத்தின், ஒரு பெண்மணி வாசனை திரவியங்களை பூசிக்கொண்டு ஆண்கள் இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை கடந்து செல்கின்றாள், இவள் கடக்கக்கூடிய வேலையில இவள் அடித்திருக்கக்கூடிய அந்த, அதாவது அந்த ஸ்ப்ரே அல்லது அந்த வாசனை, அந்த ஆண்கள் நுகர்ந்து விட்டார்கள் என்றால் இவள் விபச்சாரி என்று நபி அவர்கள் சொன்னார்கள். தெளிவான ஹதீஸ். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, ஆனா எங்கட பெண்களுக்கு இது விளங்குறது இல்ல. வீட்டுக்குள்ள இருக்கும் போது எப்படியோ இருக்கிறது, மாப்பிள்ளை கிட்ட வரும்போது எப்படியோ வாரது, வெளியில போகும்போது நல்லா அலங்கரிச்சு கொண்டு போறது, வெளியில போகும்போது நல்ல மனத்தை பூசிக்கொண்டு போறது, தன்னுடைய கணவனுக்காக வேண்டி தாராளமா உங்களை அலங்காரம் செய்யலாம், கணவனுக்காக வேண்டி நல்ல அழகான ஆடைகளை உடுத்துக் கொள்ளலாம். ஆனா இன்றைக்கு நேர் மாற்றம், வீட்டில் இருக்கும் போது எப்படியோ இருக்கிறது, வெளியில போகும்போது அலங்கரிச்சு கொண்டு போறது. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, ஆக ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு விடயத்தை அவர்கள் வெளியில போகும் போது எப்படி போகணும், அவர்களுடைய ஆடை எப்படி இருக்கணும், அவர்களுடைய நடை எப்படி இருக்கணும், அவர்களுடைய பேச்சு எப்படி இருக்கணும், அவர்களுடைய பார்வை எப்படி இருக்கணும், அல்லாஹ் கூறுகின்றான். ஆண்களுக்கும் சொல்லுக்கு நாயகமே, நீங்க உங்களோட பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுங்க, பூமியில நடக்கக்கூடிய வேலையில உங்களோட மர்மஸ்தானங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. வகுல்லில் முஃமினாத் யஹ்துதுன மின் அப்சாரிஹின் வயஹ்ஃபதுன ஃபுரூஜஹுன். முஃமினான பெண்மணிகளுக்கும் சொல்லுங்க, அவர்கள் தங்களுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ளட்டும், அவர்களும் தங்களுடைய மறைவிடங்களை பாதுகாத்துக் கொள்ளட்டும். பார்வைய பகிரங்கமா விட்டா அதன் மூலமா தவறு நடக்கும். என்ன நபியுடைய ஹதீஸ், அந்நதுரு சஹ்முன் மின் சிஹாமி இப்லீஸ். பார்வை இருக்குதே, அது இப்லீஸுடைய ஷைத்தானுடைய ஒரு அம்பு. அந்த பார்வையை வைத்துத்தான் என்ன மனிதர்கள் முதலாவது பாவத்துக்கு இழுக்கப்படுகின்றார்கள். அதனால தான் அல்லாஹ் கூறுகின்றான், ஆண்கள் நீங்களும் உங்களோட பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்க, பெண்களும் நீங்களும் உங்களோட பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்க. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, பெண்களுடைய பார்வையின் மூலமாக பாவம் நடக்கலாம். நபி அவங்க சொன்னாங்க, அல் ஐனு யஸ்னி, ஒருவனுடைய கண் ஜினா செய்து. கேட்டாங்க சஹாபாக்கள், வகைப தஸ்னில் ஐனு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, கண் எப்படி விபச்சாரம் செய்யும்? நபி அவங்க சொன்னாங்க, ஒரு ஆண் ஒரு அந்நிய பெண்ணை திடீர்னு பார்த்துட்டாரு, பார்வையை பற்றிட்டு உடனடியா பார்வையை தாழ்த்தி கொண்டாரு, அது அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். ஏனால் அவர் அறியாமல் பட்டது. ஆனா செகண்ட் டைம், தேர்ட் டைம், இரண்டாவது மூணாவது தடவையும் அதே பெண்ணை ஏறெடுத்து பார்த்து விட்டால் அவருடைய கண் தினா செய்து விட்டது என்று நபி அவங்க சொன்னாங்க. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, இந்த அளவுக்கு பெண்களுடைய ஒவ்வொரு விடயங்களை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல கூறியிருக்கின்றான் என்றால், இந்த உலகத்தில் அதன் மூலமா தான் இன்றைக்கு தப்புகள், அதன் மூலமா தான் இன்றைக்கு தவறுகள், அதன் மூலமாகத்தான் மிக மோசமான அந்த ஜினான்னு சொல்லக்கூடிய விபச்சாரங்கள் நடக்குது. இவைகளின் காரணமாக அந்த விபச்சாரத்திற்கு எதேது ஊண்டுகோலாக இருக்குதோ அவைகள் அனைத்தையும் இஸ்லாம் தடை செய்து, இஸ்லாம் தடை செய்திருக்கு. எந்த அளவுக்கு தான் தொழுது கொண்டிருக்கிறாங்க? இப்ப இமாம் எங்கட ஆண் இமாம் தொழுக வச்சு கொண்டிருக்கிறாண்டு வைங்க, இமாமுக்கு தவறு வந்தா பின்னால் உள்ள மாமூங்களை என்ன செய்வாங்க? சுபஹானல்லாஹ்னு சொல்லுவாங்க, அல்லது அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுவாங்க, அல்லது லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லுவாங்க. அதை சொல்றதை கொண்டு இமாம் சாபுக்கு விளங்கும், நான் ஏதோ மிஸ்டேக் விட்டுட்டேன், தவறு விட்டுட்டேன். இதற்கு மாற்றமாக ஒரு ஆண் இமாம் தொழுக வைத்துக் கொண்டிருக்கிறாரு, பின்னால தொழக்கூடிய மாமூயின்கள் பெண்கள், அந்த ஆண் இமாமுக்கு தவறு வந்தா, தவறு வந்த வேளையில அந்த தவறை எடுத்து காட்டுவதற்கு பெண்கள் சுபஹானல்லாஹ் என்று சொல்லவும் கூடாது, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லவும் கூடாது, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லவும் கூடாது. மாற்றமா அவங்களோட வலது கைய இந்த இடது கையில இப்படி அடிச்சு சத்தம் தான் காட்டணும், அவங்க வாய் துறக்க கூடாது. அட, தொழுகையில யாருக்காவது பாவம் செய்வாங்களா? இருந்தாலும் அந்த கட்டத்தில் கூட பாவத்திற்குரிய உணர்வு வந்துவிடக் கூடாது. பெண்ணுடைய சப்தத்தை கேட்டால் அதன் மூலமா இவருக்கு பாவத்துடைய உணர்வு வரலாம் என்பதற்காக தொழுகையில கூட பெண் கலிமா சொல்லேலா, பெண் அவள் சுப்ஹானல்லாஹ் சொல்லேலா, அவள் தன்னுடைய கைய வலது கைய இடது கையில அடிச்சு சப்தத்தை காட்டணும்னு சொல்லி ஷரியா கூறுகின்றது என்றா, அந்த அளவுக்கு பெண்களுடைய விடயத்தில் இஸ்லாம் கவனமாக இருக்கு. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, ஆனா ஆரம்பத்தில் வாழ்ந்த பெண்கள் வாழ்ந்து காட்டினாங்க, அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு வாழ்ந்து காட்டுறாங்க. முழு உலகத்தில் உள்ளவங்க எல்லாரும் அப்படி இல்ல, அல்ஹம்துலில்லாஹ் இதே கனடாவிலையும் நூற்றுக்கு நூறு இஸ்லாமிய முறைப்படி வாழக்கூடிய எங்க ஆண்களும் இருக்கிறாங்க, எங்கட சில பெண் சகோதரிகளும் இருக்கிறாங்க, முழுக்க முழுக்க பர்தாவுடைய வாழ்க்கையோட வாழக்கூடியவங்க இங்கேயும் இல்லாமல் இல்ல. நபியுடைய காலத்தில் அன்றும் வாழ்ந்தாங்க, இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நபியுடைய மனைவிமார்கள் எங்களுக்கு எவ்வளவு பெரிய முன்மாதிரி. ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்களோட கணவன் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட தந்தை ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹா. பொதுவா ஒரு வழக்கம் ஒன்று இருக்குது, நபிமார்கள் எந்த இடத்துல வபாத் ஆகுவார்களோ அதே இடத்துல அவர்கள் அடக்கம் செய்யப்படும். அப்ப நபி அவங்க வபாத்தானது அவங்களோட வீட்டுடைய அறையில, வீட்டுக்குள்ள. அதனால நபி அவங்க அடக்கம் செய்யப்படுறாங்க அவங்களோட வீட்டுக்குள்ளே, அதுக்குள்ள தான் ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறாங்க. ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்வாங்க? அடிக்கடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்லுவாங்க. தன்னுடைய கணவர் கபரில் இருக்கிறாரு, ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சலாம் சொல்லுவாங்க. ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு பின்னால ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆகுறாங்க. அப்ப நபியுடைய ரௌதாவுல நபிக்கு பக்கத்துல ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அடக்கம் செய்யப்படுறாங்க. இப்பொழுது தன்னுடைய தந்தை, தன்னுடைய கணவன், ரெண்டு பேருக்கும் சேர்த்து சலாம் சொல்லுவாங்க. அதற்கு கொஞ்ச நாளைக்கு பின்னால ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆகுறாங்க, ஷஹீதாக்கப்படுறாங்க. அவங்க ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பக்கத்துல வந்து அடக்கம் செய்யப்படுறாங்க. ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லிட்டாங்க, இதுக்கு பின்னால் எனக்கு சலாம் சொல்ல வைக்கமாயிருக்குது, என்ன ஒரு அண்ணியால் வந்து அடக்கப்பட்டுட்டாரு, அதனால என்னுடைய வாப்பாவும் என்னுடைய கணவனும் இருந்தாலும் ஹதரத் உமர் ஒரு அண்ணியால் வந்துட்டாரு, அதனால அவங்க கபரில் இருக்கிறாங்க, அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அந்த அடங்கி இருக்கக்கூடியவர்களுக்கு சலாம் சொல்வதற்கு கூட ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தயாராகல. ஹதரத் உமர் அந்நியவர் அல்ல, ஹதரத் உமர் யாரு? ஹதரத் உமருடைய மகள் ஹஃப்ஸாவ நபி அவங்க திருமணம் முடித்திருந்தாங்க. தன்னுடைய கணவனின் மாமா, தன்னுடைய கணவன் நபி அவங்க ஹதரத் ஹஃப்ஸாவுடைய பாப்பா ஹதரத் உமர், தன்னுடைய கணவனுடைய மாமனார் தான் ஹதரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு. என்றாலும் கூட ஹதரத் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சலாம் சொல்லல. மார்க்கத்துல எந்த அளவுக்கு கண்டிஷன், நபி அவங்க ஒரு தடவை சொன்னாங்க, ஈயாக்கும் வத்துகூலாளன் நிசா, பெண்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு நீங்க செல்வதை விட்டு உங்களை ஹமுவை பற்றி உங்களோட கருத்து என்ன, ஹமுவை பற்றி உங்களோட கருத்து என்ன? ஹமுவுன்னு சொன்னா கணவனுக்கு தன்னுடைய மனைவியின் சகோதரி, மனைவிக்கு தன்னுடைய கணவனின் சகோதரர். சுருக்கமா எங்கட பாஷையில சொன்னா கணவனுக்கு அவனுடைய மதினிமார்கள் அல்லது மனைவிக்கு அவனுடைய மச்சான்மார்கள். இவர்களை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு கேட்டதற்கு நபி அவங்க சொன்னாங்க, அல் ஹமுவு அல் மௌத், இந்த மச்சான்மார்களும் மதினிமார்களும் மௌத்த மாதிரி, மௌத்து எவ்வளவு பயங்கரமோ அதே மாதிரி தான். அந்த கணவனுடைய சகோதரன மனைவி பார்க்க முடியாது, மனைவியுடைய சகோதரிய கணவன் பார்க்க முடியாது. மார்க்கம் இந்த அளவுக்கு கூடுதுன்னு சொன்னா இன்றைக்கு சர்வ சாதாரணம். கணவன் எங்கேயாவது போறான்ட தம்பிட்ட சொல்றது, நீங்க மைனிய டாக்டர் கூட்டிட்டு போங்க, மைனிய ஹாஸ்பிட்டலே கூட்டிட்டு போங்க, மைனிய சூப்பர் மார்க்கெட் கூட்டி அனுப்போங்க, சர்வ சாதாரணமா நடக்குது. நபி அவங்க சொன்னாங்க ஹமு அல் மௌத், அந்த ஹமுவு கணவனுடைய அந்த சகோதரர்கள் மனைவிக்கு அல்லது மனைவியுடைய சகோதரிகள் கணவனுக்கு மௌத்த மாதிரி. இத மதிக்கல்ல, இத ஒரு பெரிய விடயமா எடுக்கல்ல. அதனால் இன்றைக்கு எத்தனையோ தவறுகள் ஆங்காங்கே நடந்து கொண்டிருக்கு. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோர்களே, அன்று நபியுடைய காலத்துல நபியுடைய மனைவிமார்கள் ஒரு ஆள் ஹதரத் சௌதா ரதியல்லாஹு அன்ஹா, நபியுடைய மனைவிமார்கள் முக்கியமான ஒரு பெண்மணி. நாங்க ஆரம்பத்தில் ஓதினோம் அந்த ஆயத்துல, வகர்ன ஃபீ புயூதிக்குன், பெண்களே நீங்க வீடுகளுக்குள்ளேயே இருங்கள். நபி அவர்கள் வஃபாத்தானதற்கு பின்னால நபியுடைய மற்ற மனைவிமார்களும் சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது அவர்களுடைய மஹரமான ஆண்களோட சுன்னத்தான ஹஜ்ஜுக்கு சுன்னத்தான உம்ராவுக்கு போவாங்க. ஹதரத் சௌதா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள்ட்ட வந்து கேட்டாங்க, ஒரு ஆள், யா உம்மல் முஃமினீன், உம்முல் முஃமினீன் அவர்களே, முஃமினுடைய தாய் அவர்களே, மற்றவங்களோட மற்ற சகோதரிகள் எல்லாம் சுன்னத்தான ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு போறாங்க, நீங்க என்ன கூட வீட்டுட்டு வெளியில போறீங்களே இல்ல, லிமலா தஹுஜீன வலிமலா தாத்தமிரீன, நீங்க ஏன் சுன்னத்தான ஹஜ்ஜு செய்றீங்க இல்ல, நீங்க ஏன் சுன்னத்தான உம்ரா செய்றீங்க இல்ல? ஹதரத் சௌதா ரதியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, எங்கட கணவர் ரசூலுல்லாஹ் ஹயாத்தோடு இருக்கும் பொழுது நான் ஃபர்தான சுன்னத்தான ஹஜ் உம்ரா எல்லாத்தையும் செஞ்சிட்டேன். என்னுடைய அல்லாஹ்வுடைய உத்தரவு, வகர்ன ஃபீ புயூதிக்கும், ஏ பெண்களே நீங்க வீடுகளுக்கு உள்ளேயே இருங்கள் என்று என்னுடைய அல்லாஹ்வுடைய உத்தரவு. அதனால இதற்கு பின்னால ஒரு சுன்னத்தான ஹஜ்ஜுக்கு கூட நான் வீட்டுடைய வாசப்படியை தாண்ட மாட்டேன். சொன்னதோடு மட்டுமல்ல, இந்த ஹதீஸ் அறிவிக்கிற அறிவிப்பாளர் கூறுகின்றார், ஹதரத் சௌதா ரதியல்லாஹு அன்ஹா வஃபாத்தாகிற வரைக்கும் தன்னுடைய வீட்டுடைய வாசப்படிய தாண்டல்ல. மூத்தானத்துக்கு பின்னால் அந்த வாசலால ஜனாதாவை தான் கொண்டு வரப்பட்டது, மௌத்தாகிற வரைக்கும் வீட்டுக்கு வாசலால வெளியில வரல. அந்த அளவுக்கு பக்குமா வாழ்ந்தாங்க, அந்த அளவுக்கு பேணுதலா உலகத்துல வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க. ஒம்மு ஹல்லாத் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, ஒரு யுத்தத்துல எம்மு குறைதா குறைதா பனு குறைதாவுடைய யுத்தம் நடந்து கொண்டிருக்குது, அதுல அவருடைய வாலிபம் மகன் ஷஹீதாகித்தான். ஒரு புள்ளக்கு நோய் வந்தா எங்கட தாய்மார்கள் எப்படி பதறுவாங்க, ஒரு பாரதூரமான நோய் வந்தா அவங்களுக்கு ஒன்றுமே விளங்காது, மேல கீழே விளங்காது, அந்த அளவுக்கு பதறுவாங்க. அந்த ஹல்லாத் என்று சொல்லக்கூடிய சஹாபி, வாலிப சஹாபி ஷஹீதாக்கப்படுறாரு, இப்பொழுது அவருடைய ஜனாதாவை பார்க்க வரக்கூடிய வேலையில அந்த பெண்மணி முழு முகத்தை மூடிக்கொண்டு வராங்க. ஒரு ஆள் கேட்டாரு, இந்த நேரத்திலுமா நீங்க உங்களோட முகத்தை மூடுறீங்க, இந்த கட்டத்திலுமா நீங்க உங்களோட முகத்தை மூடுறீங்க? அந்த வேலையில் அந்த உம்மு ஹல்லாத் என்று சொல்லக்கூடிய பெண்மணி என்ன சொன்னா, என்னுடைய மகனை இழப்பதற்கு தயார், ஆனா என்னுடைய மானத்தை இழப்பதற்கு நான் தயார் இல்ல, என்னுடைய மகன் வேணுமென்ற அவரை இழப்பதற்கு தயார், என்னுடைய மானத்தை இழப்பதற்கு தயார் இல்ல, அல்லாஹுடைய உத்தரவை விடுவதற்கு நான் தயார் இல்ல. அந்த அளவுக்கு அந்த பெண்மணிகள் அல்லாஹுடைய உத்தரவுல உறுதி. அதே மாதிரி இமாம் திருமிதி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்களோட ஒரு கிதாபுல நவாதிருல் உசூல் சொல்லக்கூடிய ஹக்கீம் திருமிதி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்களோட கிதாபுல ஒரு சரித்திரம் எழுதப்பட்டிருக்குது. நபியுடைய காலத்தில் ஒரு சஹாபி என்ன செய்யறாரு, யுத்தத்திற்கு போறாரு, ஜிஹாதுக்கு போறாரு. போற வேலையில சொன்னாரு மனைவிட்ட, நீங்க வீட்டுக்கு வெளியில போக கூடாது. அந்த பெண் மணி வீட்டுடைய மேல் மாடியில வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது கீழே அந்த பெண்ணுடைய வாப்பாவுக்கு சுகம் இல்ல, நோய் வாய்ப்பட்டுட்டாரு. அந்த வேலையிலும் அந்த பெண்மணி நபி அவர்களுக்கு ஒரு ஆள் அனுப்பி செய்தி அனுப்பி கேட்கிறாங்க, யார சூழல்லா, என்னுடைய கணவன் எனக்கு இப்படி உத்தரவிட்டுட்டாரு, ஆனா கீழே எங்கட வாப்பாவுக்கு சுகம் இல்ல, நோயாளியாக இருக்கிறாரு, நீங்க அனுமதி தந்தா நான் வாப்பா போய் நோய் விசாரிக்கிறேன். நபி அவங்க சொன்னாங்க, இல்ல தாயே, உங்களோட கணவனுடைய பேச்சு நீங்க கட்டுப்படுங்க, அதனால நீங்க வீட்டிலே இருங்க. கொஞ்ச நாள்ல வாப்பா இறந்துட்டாரு. இந்த கிண்ண அந்த பெண்மணிக்கு எத்தனை ஏச்சு. இந்த பொண், அதாவது இந்த பெண்ணுக்கு புத்தி இல்ல, அறிவு இல்ல, சொந்த வாப்பாவை பார்க்காம இருக்கிறா. அந்த பெண்மணி அவளுடைய தந்தை இறந்துட்டாரு கீழ் மாடியில. அப்பொழுதும் அந்த பெண்மணி கேட்டனுப்புறாங்க, யார சூழல்லா, என்னுடைய வாப்பா இறந்துட்டாரு, ஆனா என்னுடைய கணவனுடைய உத்தரவு என்ன, நான் வெளியில வரக்கூடாது, வீட்டுக்கு கீழே வரக்கூடாது என்று நபி அவங்க சொன்னாங்க. தாயே, உன்னுடைய கணவனை கட்டுப்பட்டு நீ உன்னுடைய மாடி வீட்டிலேயே இரு என்று உத்தரவிட்டுட்டாங்க. இப்ப அந்த பெண்மணி ஜனாதாவுடன் கலந்து கொள்ளல, சாதாரணமான விஷயம் அல்ல, தன்னுடைய தந்தையுடைய கடைசி அந்த ஜனாதாவுல கூட கலந்து கொள்ளல, அவ மேல் மாடியில் இருக்கிறா. நபி அவங்க வந்து அந்த பெண்மணியுடைய தந்தைய செய்ய வேண்டிய வேலை எல்லாத்தையும் செஞ்சு குளிப்பாட்டி தொழுக வைத்து நபி சொன்னாங்க, ஒரு ஆள் அனுப்பி சொன்னாங்க, அந்த பெண்மணிக்கு நீங்க பேசி சொல்லுங்க, அந்த பெண்மணி கணவனுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டதனால, அல்லாஹ்வுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டதனால, அவள் வழிபட்டு நடந்ததனால, அவளுடைய வாப்பாவுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான், நீங்க போய் அந்த பெண்மணிக்கு சொல்லுங்க. நபி அவர்கள் சொன்னார். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, அன்றும் என்ன செஞ்சாங்க, அப்படி வாழ்ந்து காட்டினாங்க, இன்றும் அல்ஹம்துலில்லாஹ் இருக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னால ஈராக்ல பக்தாதுல உள்ள ஒரு பெண்மணி, அவ போற லண்டனுக்கு FRCS என்று சொல்லக்கூடிய அந்த வைத்திய துறையில் உள்ள ஆக முக்கியமான ஒரு படிப்பு, அந்த படிப்பை படிக்க போறா. அவ பக்தாதுல ஈராக்ல வாரது, அதாவது லண்டனுக்கு தன்னுடைய அட்வான்ஸ் லெவல் படிச்சு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சகோதரனை கூட்டிக் கொண்டு, ஏன் தனியா பிரயாணம் செய்யலா, அந்த சகோதரனை கூட்டிக் கொண்டு அவள் முழுமையா தன்னுடைய முகத்தை மூடிக்கொண்டு லண்டனுக்கு வந்து அந்த முழு கோர்ஸ் படிச்சுட்டு போயிருக்கிறார். இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் இருக்கிறாங்க, லண்டன் சொல்லி, யூனிவர்சிட்டின்னு சொல்லி எங்களுக்கு இஸ்லாத்தை விடையலாது, அல்ஹம்துலில்லாஹ் வாழக்கூடிய இருக்கிறாங்க, அவர்கள் அல்லாஹ் பாதுகாத்து கொண்டிருக்கிறான். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, அதனால இந்த விடயத்துல நாங்க ரொம்ப கவனமா இருக்கணும். வாரவங்களோட எல்லாம் பேசுறது, போறவங்களோட எல்லாம் பேசுறது, சர்வசாதாரணமா கைகளை கொடுக்கிறது, இதற்கு இஸ்லாத்தை அனுமதி இல்ல. சப்ரானியில ஒரு ரிவாயத்து வருது, நபி அவங்க சொன்னாங்க, நீங்க யாரை பார்ப்பது கூடாதோ, யாருடன் பேசுவது கூடாதோ, அந்த அந்நிய பெண்ணுடன் உங்களுடைய மேனி உரசுவது, உங்களோட மேனி சேருவது, இது எந்த அளவுக்கு என்ன நபி அவங்க சொன்னாங்க, அதை விட நல்ல ஒரு பன்றியோட உங்களோட உடம்ப சேர்க்கிறது நல்லதுன்னு சொன்னாங்க. இந்த அந்த அளவுக்கு நபி அவங்க எச்சரிக்க, உங்களோட தலையில ஒரு இரும்பு ஊசியால குத்துறது லேசி, ஆனா ஒரு அந்நிய பெண்ணுடன் உங்களுடைய மேனி உறவாடுவது எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னாங்க. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இஸ்லாமிய சட்ட திட்டங்களை நாங்க பேணல்ல, அல்லாஹுடைய ஷரியாத்துடைய சட்ட திட்டங்களை பேணல்ல, அதனால தான் வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை, அதனால தான் முழு உலகத்தில் இஸ்லாமியர்களுக்கு பிரச்சனை. நாங்க இஸ்லாத்தை முழுமையா ஃபாலோ பண்ணி, இஸ்லாத்தை முழுமையா பின்பற்றி நடந்தோம், அல்லாஹ் எங்களை பாதுகாக்கிறதா வாதா செஞ்சிருக்கிறான், அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான், அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வான், அல்லாஹ் எங்களை கண்ணியப்படுத்துவான். அன்று நபியுடைய காலத்துல சஹாபாக்களுடைய ஆண்களுக்கு பெண்களுக்கு உதவி செய்தான், அவங்களை கண்ணியப்படுத்தினான், அவர்கள் அல்லாஹ் பாதுகாத்தான், இன்றும் அல்லாஹ் எங்களை பாதுகாத்து கண்ணியப்படுத்துவான். ஆனா ஒரு கண்டிஷன் என்ன, நாங்க இஸ்லாமிய முறைப்படி வாழணும். இந்த அடிப்படையில இங்க உங்களுக்கு தெரியும், இந்த நாடு ஒரு நாகரிகமான நாடு, இங்குள்ள கலாச்சாரம் உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஆனா அந்த கலாச்சாரத்துக்கு நாங்க எங்களை மாத்தாம நாங்க என்ன செய்யறது, இஸ்லாமிய முறைப்படி வாழ்றது, எங்களை பெண் சகோதரிகள், எங்களை பெண் தாய்மார்கள், அவர்கள் இந்த பர்தாவுடைய ஹிஜாபுடைய வாழ்க்கையோடு வாழ்ந்தாத்தான் வளரக்கூடிய அவர்களுடைய குழந்தைகள் அந்த முறைப்படி கொண்டு வரலாம். அவங்க அதுல கவனையினமா இருந்தா அவங்களோட புள்ள குட்டிகளும் அதே மாதிரி தான் பேசிருவாங்க. அதன் மூலமா பாரதூரமான தவறுகள், ஹராம்கள், குற்றங்கள் நடந்துட்டா அதன் மூலமா அல்லாஹுடைய ஆதாவும் வேதனையும் தன்னடையும் வந்துவிடும். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அதனால எப்படி ஆண்களுக்கு மாதிரி குர்ஆன்ல பெண்களுக்குன்னு சொல்லி பல இடங்கள்ல அவர்கள் எப்படி நடக்கணும், அவர்களுடைய நட உடை எப்படி அமையணும், அவர்களுடைய பேச்சுவார்த்தை எப்படி அமையணும், வீட்டுக்குள்ள எப்படி இருக்கணும், வெளியில் எப்படி போகணும்னு சொல்லி ஒரு அழகான முறை அல்லாஹ் சொல்லி தந்திருக்கின்றான், அல்லாஹ் எங்களை காட்டி தந்திருக்கின்றான். அந்த முறைப்படி நாங்க எங்கட வாழ்வை அமைத்துக் கொண்டோம், எங்கட கொஞ்ச சம்பாத்தியத்தில் அல்லாஹ் பரக்க செய்வான், எங்கட கொஞ்ச நேரத்தில் அல்லாஹ் பரக்க செய்வான், எங்கட சின்ன வீட்டுல கணவன் மனைவிக்கு மத்தியில நிம்மதியான வாழ்க்கையை தந்துருவான். ஆனா இன்றைக்கு இங்க இல்லாத ஒன்று நிம்மதி தான், எல்லாமே இருக்குது. வாகனமேக்கு, வீடு இருக்குது, சாதனமேக்கு, பொருளைக்கு, எல்லாமே இருக்குது. ஆனா அவர்களுடைய வாழ்க்கையில லைஃப்ல நிம்மதி இல்லை, அவர்களுடைய வாழ்க்கையில உள்ளத்துல சந்தோஷம் இல்ல. என்னமோ ஒரு உலகத்துக்கு நாங்க கணவன் மனைவி மாப்பிள்ள கொண்டாட்டி காட்டி கொண்டிருக்கிறோம், ஆனா வீட்டுக்குள்ள அந்த கணவன் மனைவிக்கு மத்தியில் எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ சண்டை சச்சரவுகள், எத்தனையோ குழப்பங்கள், இவைகள் அனைத்திற்கு காரணம் நாங்க மார்க்கத்தை ஷரீஅத்தை விட்டு விட்டது. அதனால ஷரியத்தை ஃபாலோ பண்ணி, மார்க்கத்தை ஃபாலோ பண்ணி, அல்லாஹுடைய கட்டளைகளை, நபியுடைய சுன்னத்துகளை உண்மையான முறையில பின்பற்றி நடந்தோம்டா, அல்லாஹ் எங்களோட வாழ்க்கையில நிம்மதியான, சந்தோஷமான, சுபீட்சமான வாழ்க்கையை தருவான், பயமற்ற வாழ்க்கையை தருவான், எங்களை தொழில் வியாபாரத்துல பறக்க செய்வான், எங்களோட நேரத்துல பறக்க செய்வான், எங்களோட குழந்தைகளை நல்லவர்களாக மாற்றி விடுவான். அந்த அடிப்படையில நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நம்முடைய பெற்றோர்கள், உற்றார்கள், உறவினர், முழு உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாங்களை மன்னிப்பாயா. யா அல்லாஹ், விசேஷமாக நம்முடைய தாய்மார்களுடைய பாங்களை மன்னிப்பாயாக, சகோதரிகளுடைய பாங்களை மன்னிப்பாயாக. அவர்கள் உண்மையான இஸ்லாமிய முறைப்படி வாழ்வதற்குரிய அனைத்து வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி வைப்பாயாக. மற்ற அந்நிய பெண்களுக்கு நம்முடைய இஸ்லாமிய பெண்களை முன்மாதிரியாக ஆக்குவாயாக. நூற்றுக்கு நூறு குர்ஆனுடைய ஹதீஸுடைய சட்டதிட்டங்களை பின்பற்றி நடப்பதற்கு தௌஃபீக் செய்வாயாக. சகல விதமான ஹராம்களிலிருந்து யா அல்லாஹ் நம்முடைய தாய்மார்களையும் பெண்மணிகளையும் பாதுகாப்பாயாக. நம்முடைய வளரக்கூடிய படிக்கக்கூடிய ஆண் பெண் குழந்தைகளை பாதுகாப்பாயாக. யார் யாரெல்லாம் இந்த மாதத்துல மன்னித்தாயோ யா அல்லாஹ், அந்த கூட்டத்தில் நம் அனைவர்களையும் சேர்த்துக் கொள்வாயாக. யார் யாரெல்லாம் நரகத்தை விட்டு விடுதலை செய்வாயோ யா அல்லாஹ், அந்த கூட்டத்தில் நம் அனைவர்களையும் சேர்த்துக் கொள்வாயாக. யார் யாரெல்லாம் எங்களோட குடும்பத்திலிருந்து எங்களை விட்டு பிரிந்து விட்டார்களோ யா அல்லாஹ், மன்னரைகளில் சேர்ந்து வாழ்கின்றார்களோ யா அல்லாஹ், அவர்களுடைய பாவங்களையும் மன்னித்து அவர்களுடைய கபர்களை ஒளிமயமாக ஆக்கி வைப்பாயாக. அவர்களுடைய கபர்களை சுவர்க்கத்தின் பூங்காவனமாக ஆக்கி வைப்பாயாக. நம் அனைவருடைய முடிவுகளை நல்ல முடிவாக ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், இந்த மோசமான ஃபித்னாவுடைய சூழலிலிருந்து எங்கள் அனைத்து ஆண்களையும் பெண்களையும் முழுமையாக பாதுகாப்பாயாக. சகல விதமான பாவங்களிலிருந்து எங்களை பாதுகாத்து உலகத்தை விட்டு செல்லக்கூடிய வேளையில் எங்களுடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி, நம் அனைவர்களுடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி, கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. இவங்க கேக்குறாங்க, ஒரு ஒரு பெண்மணி என்ன செய்யறாங்க, அவங்க ஒரு புள்ளை எடுத்து வளர்க்கறாங்க. ஒரு தாய் என்ன செய்யறாங்க, ஒரு புள்ளைக்கு பால் கொடுக்கறாங்க. பால் குடித்ததோட அந்த புள்ளைக்கும் இந்த தாயுடைய சொந்த மகனுக்கும் உள்ள உறவு. எங்கட இஸ்லாத்துல மூன்று வகையான உறவு இருக்குது. இன்ஷால்லா நாங்க சந்தர்ப்பம் கிடைச்சாதே ஞாபகப்படுத்துவோம். மூன்று வகையான உறவு. ஒன்று என்ன, இரத்த உறவு. இரத்தத்தால இப்ப உதாரணமா வாப்பா, புள்ள, மகன், மகள், இதெல்லாம் இரத்த உறவு. இரண்டாவது வாரது முசாஹரா, என்னண்டா திருமணத்தின் மூலமாக உள்ள உறவு. இப்ப நாங்க ஒரு பெண்ணை முடிக்கிறோம், அந்த பெண் எங்களுக்கு மனைவி, அந்த பெண்ணுடைய தாய் எங்களுக்கு மாமி, மாமி எங்கட உமாவ மாதிரி தான், எங்கட சொந்த தாய மாதிரி தான் மாமிக்குள்ள சட்டம். அப்ப இந்த உறவு என்ன, இது திருமணத்தின் மூலமாக உள்ள உறவு. மூணாவது உறவு இருக்குது, அது பால் கூடிய உறவு. நபியுடைய ஹதீஸ் இருக்குது, யஹ்ருமு மினர் ரதாஇ மா யஹ்ருமு மினர் நஸப், வம்சத்தின் மூலமாக யார் யாரெல்லாம் ஹராமாக ஆகுவாங்களோ அவங்க எல்லாரும் பால் குடியாலையும் ஹராம் ஆகுவாங்க. அப்ப வம்சத்துல இப்ப என்னோட சொந்த சகோதரன் எனக்கு எப்படி, சொந்த சகோதரி எனக்கு எப்படி மகரமோ, அதே மாதிரி பால்குடியும் எனக்கு மகரமே தான். மகரம் அவரை தாராளமா பார்க்கலாம், பேசலாம், கதைக்கலாம். எப்படி சொந்த சகோதரர்கள் சகோதரிகளுக்கு எந்த சட்டமோ அதே சட்டம் தான் பால்குடி சகோதர சகோதரிகள். ஆனா இதுல உங்களுக்கு இன்னொரு விஷயத்தை நாங்க ஞாபகப்படுத்தணும், இன்றைக்கு பல இடங்கள்ல என்ன செய்யறாங்க, பிள்ளைகள் எடுத்து வளர்க்கிறாங்க. பல இடங்கள் என்ன செய்யறாங்க, பிள்ளைகள் இல்லாட்டி பிள்ளைகள் எடுத்து வளர்க்கறாங்க. ஆனா வளர்க்கக்கூடிய வேலையில அவங்க முதலாவது என்ன செய்யணும்னா அந்த புள்ளைக்கு பாலை கொடுத்துடணும். நீங்க வளர்க்கறதுனால அந்த புள்ளை உங்களுக்கு பிள்ளையாக, அதாவது மகனாக ஆகாது. நீங்க வளர்த்ததுனால வளர்ப்பு புள்ளைக்கும் எங்கட சொந்த புள்ளைக்கும் உள்ள சட்டம் வேற. அதனால நீங்க யார் எடுத்து வளர்த்தாலும் எப்படியாவது என்ன செய்யுங்க, உடனடியா உங்களோட மனைவியை கொண்டு பாலை கொடுங்க வைங்க. உங்களோட மனைவிட்ட பால் இல்ல, அல்லது மனைவியுடைய சகோதரியை கொண்டு பால் குடிக்க வைங்க. அந்த புள்ள யாருட்ட பால் குடிக்குமோ அந்த பால் குடியின் மூலமாகத்தான் உறவு வரும். இப்ப உதாரணமா ஒரு ஆள் அப்துல்லாண்டி இருக்கிறாருன்னு வைங்க, அவருடைய மனைவி பாத்திமா. இப்ப பாத்திமாவும் அப்துல்லாவும் தம்பதியினரும் சேர்ந்து என்ன செய்யறாங்க, ஒரு புள்ள எடுக்கிறாங்க, அந்த புள்ளை எடுத்து வளர்க்கிறாங்க. இப்ப அந்த பாத்திமாட்ட என்ன பால் இல்ல, அந்த பாத்திமாவுக்கு ஒரு தாத்தா இருக்கிறா, ஹப்சாண்டு வைங்க, அந்த தாத்தாட்ட பால் இருக்குது என்று சொன்னா, அந்த ஹப்சா தாத்தாட்டு இந்த புள்ள பால் குடிச்சா, இந்த பாத்திமாவுடைய தாத்தா தான் இந்த புள்ளக்கு தாய், பாத்திமாவுடைய தாத்தா ஹப்சா தான் தாய். அப்ப உண்மையான தாய் பாத்திமா யாரு? சாட்சி, உம்மட தங்கச்சி சாட்சி. அதனால என்ன செய்யணும், யாராவது பிள்ளைகளை எடுத்து வளர்க்கிறாண்டா, நீங்க உடனடியா என்ன செய்யுங்க, அவங்களோட குடும்பத்தில் உள்ளவர்களை கொண்டு யாராவது, அதோட அந்த உறவு வரக்கூடிய முறையில தான் எல்லாத்த கொண்டு பால் குடிக்க வச்சா, அவர் யார்த்த பால் குடித்தாங்களோ அவங்களுக்கு தான் உறவு வரும். அதனால அவங்களோட குடும்பத்தில் உள்ள யாராவது ஒரு பெண்ணை வச்சு பால் குடிக்க வச்சுட்டீங்க, அப்பதான் அந்த குழந்தைக்கும் உங்களுக்கும் இடையில மகரம் வரும். நீங்க பால் குடி வைக்கல, ஒரு ஆம்பளை பிள்ளை எடுத்து வளர்க்கறீங்க, தயவு செய்து பேசாதீங்க, தயவு செய்து கொஞ்சம் அமைதியா இருங்களேன், குடிச்சுக்கோங்க, சாப்பிட்டுக்கோங்க, கொஞ்சம் அமைதியா கேளுங்க. ஆனா நீங்க பால் குடிக்க வைக்கல அந்த புள்ளைக்கு. இப்ப ஒரு ஆம்பளை புள்ள 16 வயசு, அவங்களோட வீட்லயும் ஒரு பொம்பளை புள்ள வளருது என்று சொன்னா, இப்ப அந்த பொம்பளை புள்ள இந்த ஆம்பளை புள்ளைய பாக்குறது ஏலாது, ஹராம். நீங்க வளர்த்தது, நாங்க வளர்த்தோம், சின்னத்திலிருந்து வளர்த்தோம், எங்களை சொந்த மகன், ஏலாது. நீங்க பாலையை குடிக்க வச்சிருந்தீங்கண்டா, அந்த பால் குடியின் மூலமா உங்களுக்கு உறவு வரும். இப்ப சில ஆட்கள் அப்படி செய்யல, இப்ப என்ன செய்யணும், இப்ப அந்த உறவை திரும்ப வர வைக்கிறதுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கணும். இப்ப கல்யாணம் முடிச்சு வைங்கன்னு சொன்னா, நாங்க எப்படி கல்யாணம் முடிச்சு வைக்கிறது, எங்கட சொந்த புள்ள மாதிரி தானே வளர்த்தோம், அப்படி நாங்க சொன்னதுனால ஏலா. ஒன்று அந்த உறவு முறை வரணும்னு